Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu akbar, Allahu akbar, Allahu akbar. La ilaha illallah, wallahu akbar. Allahu akbar walillahil hamd. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wahdah wassalatu wassalamu ala man la nabiyya ba'da. Amma ba'd. Aarambamaga vandirikka koodiya mashallah எல்லாத்துக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதோட குறிப்பான ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு பின்னால நான் ப்ரோக்ராம் உள்ளுக்கு வரேன். முதலாவது விஷயம், இது ஒரு பயான் இல்லை. பயான்னு சொன்னா அது ஒன் வே டிராபிக் மாதிரி. ஒருத்தர் பேசுவாரு, மற்றவங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கடைசியை வெளியே போன போறோம். மஷாலா நல்ல பயான், குவாலிட்டி பயான், சாலிட். என்ன சொன்னேன், பயான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது பயான் இல்லை. நீங்க நினைச்சுக்கோங்க, இதை வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் உண்டு, ஒரு கிளாஸ் ரூம் உண்டு மாதிரி. அதாவது ஒரு கிளாஸ்ல சார் மட்டும் தான் பேசிக்கொண்டிருப்பாரு, புலையில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்றது இல்லை. சார் சொல்ல போக்கல புலையில் ரெண்டு வேலை செய்வார். ஒன்று சார் விலங்கல்ல இன்னொருத்தனும் சொல்லுங்கன்றுவாங்க. அப்படி இல்லாட்டி சொல்லுவாங்க, சாரை க்ரஸ் க்வெஸ்சன் பண்ணுவாங்க. சார் நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா நாங்க இப்படித்தான் விளங்கிக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நான் உங்களையோட இருக்க போற இந்த ஒரு அவர், ஒரு 40 மினிட்ஸ் நான் உங்களையோட இருப்பேன். நீங்க என்னையோட இருப்பீங்க. இந்த 40 மினிட்ஸ் உள்ளுக்கு மைக் எனக்கிட்ட இருந்தாலும் பேசுற உரிமை உங்க எல்லாருக்கும் இருக்குது. ப்ரோக்ராம் நடுவில் உங்களுக்கு கேள்வி கேட்கலும், விளங்காத இடத்தை திரும்பி விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லலும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளோ ஓபன் பண்ணி வச்சிருக்குது. மாஷால்லா எனக்கு சந்தோஷமா இருக்குது. ரமலானுக்கும் நான் இங்க ப்ரோக்ராம்க்கு வந்தேன், ஆனா அப்பல இருந்ததுலேருந்து இப்போ ஒரு வித்தியாசம் எனக்கு விளங்குது. மாஷால்லா யங் பிளட் டீம் ஒன்று இருக்குது, அல்ஹம்துலில்லா. ஃபியூச்சர் ஜெனரேஷன் இன்ஷா அல்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன், முதலாவது அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யறதோட நாங்க எல்லாருமே ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஷ்குரின்னா லம் யஷ்குர் இல்லா. யாரு மனுஷனுக்கு நன்றி செலுத்தலையோ அவன் ஒரு நாளும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மாட்டான். இப்ப மனிதனுக்கு நன்றி செலுத்துற பழக்கம் எனக்கிட்ட சின்னத்திலேயே வருவோம். ஏதோ எங்கட வீட்டுலக்கு ரொம்ப வாப்பா படிச்சு தந்திப்பாங்க, ஜஜாக்கல்லா ஹைரா, ஜஜாக்கல்லா ஹைரா. ஜஜாக்கல்லா ஹைராட அர்த்தம் என்ன, எனக்கு உதவி செஞ்சவருக்கு நான் திருப்பி ஒரு நல்லது, என்ன சரி ஒரு நல்லது செய்யணும் என்றதுக்காண்டி ஒரு துவா செய்யறேன். நான் ஏன் இந்த நன்றி செலுத்தணும் என்ற விஷயத்தை இந்த இப்ப ப்ரோக்ராம்ல சொல்றேன், ஆரம்பத்துல சொல்லிக்கொண்டா, எத்தனையோ பள்ளிகள் ரமலானுக்கு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அது கொமன, எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம், பொதுவாக நடக்குது. மாஷால்லா இந்த பள்ளியும் செஞ்சிச்சு. ஆனா ஜுல்ஹிஜ்ஜாக்கு சொல்லி ப்ரோக்ராம் வைக்கிறது இருக்குதே, வல்லாஹு அலம், எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு ரெண்டு பள்ளி தான் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் என்று சொல்லி முன்வாரது, யோசிக்கிறது, அதுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்ல வாசிகள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இந்த மஹல்லுக்கு இப்ப யாரு நிர்வாகிகளா இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். யோசிக்கிறாங்க, மஷூரா பண்றாங்க, தேவைக்கு நேரத்துக்கு ஏற்ற ப்ரோக்ராம்கள் நடந்து கொண்டிருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலேருந்து எதிர்பார்த்த இதைத்தான். ஒரு ஏரியாவில் ஒரு பள்ளி இருந்தா அந்த பள்ளியிலேருந்து நாலு விஷயங்கள் நடக்கணும். அந்த ஆக முக்கியமான ஒன்று தான், அந்த ஊருக்கு தீன் பரவணும். அந்த பள்ளியில இருந்து தீன் பரவணும். அந்த பள்ளியில இருந்து தீன்னு சொன்னேன்னா, தீன்ல ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் தீனுடைய இன்ஃபர்மேஷன், மார்க்கம் இண்டா என்னை என்றத படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களுக்கு. மக்கள் வாராங்க, தொழுறாங்க, போறாங்க, இதுதான் பள்ளியுடைய நோக்கமா இருந்தா மஸ்ஜிதுல் நபவிய ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் திறந்துட்டு மூடி ஒட்டிப்பாங்க. ஆனா மஸ்ஜிதுல் நபவி 24 அவரும் திறந்து தான் இருக்குமே. மக்கள் பள்ளிக்கு வார வார நேரம் எல்லாம் என்ன சரி ஒரு புரோசனத்தை அடைஞ்சு கொண்டே போவாங்க. அப்ப இன்ஷால்லா எதிர்காலத்துல இந்த பள்ளியும் மஸ்ஜிதுல் நபவிய போல ஒரு பள்ளியாக மாறணும். ஊர் மக்கள் மதீனா மக்களை போல மாறணும். அந்த மேல் எண்ணத்தை அல்லாஹ் கிட்ட நாங்க வைப்போம். மௌத்துக்கு மொதல் அதை நடந்துச்சுன்னு அல்ஹம்துலில்லாஹ் கண்ணால பாத்துட்டோம். இல்ல எங்களுக்கு கண்ணால பார்க்க கிடைக்கலையா, மவுத்துக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கூலியை காட்டுவான். ஓ நீ வச்ச மேலெண்ணத்துக்காக வேண்டி உனக்கு அந்த கூலியை தாருங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நாங்க முதலாவது சுக்குர் செய்யணும். பள்ளியில இந்த ப்ரோக்ராம்கள் ஏற்பாடு செஞ்சு அதுக்குரிய மக்களை அனுப்பிச்சு அதை இன்விட்டை அட்வர்டைஸ் பண்ணி அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தார பள்ளியில பள்ளியில அல்லாஹ் எங்களை மஹல்லா வாசிகளாக வச்சிருக்கிறார். இதுக்கு நாங்க நன்றி கடனாக இருந்தா அல்லாஹ் சொல்றான் லைன் ஷக்கர்த்தும் அசீத் அன்னக்கும், எப்ப நீங்க நன்றி செலுத்துவீங்களோ நான் கூட்டி கூட்டி தருவேன். இந்த துல்ஹிஜ்ஜர பத்து நாள்ல ப்ரோக்ராம் என்று சொல்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதை இன்ஷால்லாஹ் நாங்க ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். நான் ஆரம்பத்துல தக்பீர் சொன்னேன் ஏனென்றது யாருக்கு தெரியும்? நான் எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன், அதுக்கப்புறம் ஒரு குர்ஆன் ஆயத் ஓதி ஒரு ஹதீஸ் ஓதித்தான் பொதுவாகவே என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நடக்கும். நான் குடும்பத்துல வந்து உட்கார்ந்த உடனே தக்பீர் ஓதினது யாருக்கு தெரியும்? நான் தக்பீர் ஓதினதுக்குரிய காரணம் ஒன்று, மஷா அல்லாஹ். வேற பதில் எப்படி காரணம்? துல்ஹிஜ்ஜல தலப்புற கண்ட தக்பீர் அப்படி இருக்க தலப்புற கண்ட ஐ லேசி மஷா அல்லாஹ் பதில் சரி அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்ல தலப்புற கண்ட தக்பீர் சொல்ற, அப்ப துல்ஹிஜ்ஜல தலப்புற கண்ட மஷா அல்லாஹ். அது ஷவ்வால்ட போற, அப்ப ரமலாண்ட புறக்கி தக்பீர் இல்ல, ஷவ்வால்ட புறக்கி தக்பீர், துல்ஹிஜ்ஜல புறக்கி தக்பீர். சரி, ஷவ்வால்ட புறக்கி தக்பீர் சொல்றோம், நாளைக்கு பெருநாள் சுட்டி சரியா? துல்ஹிஜ்ஜக்கு தக்பீர் சொல்றோம், இந்த பத்து நாள் இருக்குது பெருநாளைக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கு பதில் ப்ரோக்ராம் முடிவுல வரும். கியூரியசிட்டி ஒன்று ஏற்படுத்துரு, இப்ப யோசிப்பீங்க ஏன் 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 சொல்லி பெருநாள் நாளைக்குன்னா இன்னைக்கு தக்பீர் சொல்றீங்க, இந்த ஹசரத் என்ன இவர் வந்து குட்டுவத்தில் உட்காந்தோடனே தக்பீர் செலுத்தார், என்னமோ எங்களுக்கு வந்து இவர் குர்பான கொடுக்க போறாரு போல விளங்கும். இன்ஷால்லாம் ப்ரோக்ராம்ட முடியல. வாழ்க்கையில நாங்க எத்தனையோ துல்ஹிஜ்ஜாக்களை கடந்து வந்துட்டோம், சிலவங்க 30, சிலவங்க 40, சிலவங்க 50 துல்ஹிஜ்ஜா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த ப்ரோக்ராம் வந்து போகும் எப்ப என்று சொன்னா நீங்களும் பேசினா தான் இன்ஷால்லாம் கடைசி மட்டும் இன்டராக்டிவா தான் இருக்கும். நீங்களும் பேசினீங்கன்னு சொன்னா ப்ரோக்ராம் போகும். துல்ஹிஜ்ஜால இருக்கக்கூடிய சில விசேஷமான விஷயங்களை யாருக்கு சொல்லல, சில இன்சிடென்ட் இஸ்லாமிய சம்பவங்கள், அப்படி இல்லாட்டி துல்ஹிஜ்ஜால இருக்கக்கூடிய விசேஷமான நிகழ்வுகள், ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ். உதாரணமா நான் ஆரம்பிக்கிறேன் ரமலான்ல. உதாரணத்துக்கு ரமலான்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டா நாங்க எல்லாம் சொல்லுவோம்னே ரமலான்ல பத்ரு யுத்தம் நடந்துச்சு. வேற என்ன நடந்துச்சு ரமலான்ல? ரமலான் கிளாஸ்ல இருந்தவங்க விலங்கு, ரமலான்ல பத்ரு யுத்தம் வேற, குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு வேற, நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். மிஅராஜ் ரஜப்ல, ரமலான், ரமலான்ல தான் அஞ்சு நேர தொழுகைக்குரிய அசான் கடமையாக்கப்பட்டுச்சு ரமலான்ல. அல்லாஹ் அக்பர் அதான் சொல்றோமே, ஆரம்ப காலத்துல அசான் இருக்கல கடமையாக்கப்பட்டுச்சு ரமலான்ல. வேற ரமலான்ல வேற என்ன நடந்துச்சு? பத்ரி நடந்துச்சு, ஃபத்ஹ மக்கா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் மக்கா இந்துவாங்க நடந்துச்சு ரமலான்ல. வேற இந்த ரமலான்ல தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மனைவி, அவங்க மௌத்தா போனி ரமலானுடைய மாதத்துல. நபி அவங்களுக்கு நபி என்று சொல்லி நுபுவத்துடைய பட்டம் ப்ரொஃபட்ஹுட் கொடுக்கப்பட்டு ரமலான்ல. ரமலான்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துக்கு துன்யால. ரமலான்ல கிளாஸ்ல இதெல்லாம் நான் டீட்டெயிலா பேசினேன். இப்ப நாங்க கேக்குறோம் துல்ஹிஜ்ஜால, துல்ஹிஜ்ஜால என்ன நடந்துச்சு, என்ன இருக்குது இப்படி பேசுறதுக்கு? உலஹியா ரமலான், துல்ஹிஜ்ஜால உலஹியா இருக்குது ஒன்று. வேற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து தியாகம் ஜி. வேற இன்னொரு பதில், இன்னொன்று வந்தா மூணாயிடும். அரஃபா இருக்குது துல்ஹிஜ்ஜால, மாஷால்லா மூணு பதில் வந்துருச்சு. இது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், பதில் சரியா சொன்னவங்களுக்கு மாஷா அல்லாஹ். இப்ப நான் சொல்லி கொண்டு போறேன் சில விஷயங்கள், இது இதுக்கு முதல் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றவங்க மட்டும் கையொஸ்துங்க. இந்த சொல்லி ஒரு யுத்தம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மகன் இப்ராஹிம் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒன்றுண்டா போறேன், கஸ்வத்து சபீக் என்று சொல்றது இன்ட்ரெஸ்டிங். ரமலான்ல பத்ரு நடந்துச்சு, பத்ரு யுத்தத்துல எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் 313 பேர், குறைஷி குப்பார்கள் வந்து 1000 பேர் தோத்தாங்க, முஸ்லிம்கள் வெத்தினாங்க, அவங்க திரும்பி போனாங்கன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க திரும்பி போவல்ல, பத்ர்ல இருந்து வெளியே போயிட்டு, அந்த ஏரியால இருந்து வெளியே போயிட்டு எல்லாரும் திரும்பி போக்கல. இந்த அபூ சுஃபியான் என்று சொல்றவரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேரை அவரோட அப்படி கேங்ஸி சேர்த்து கொண்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் திரும்பி போங்க, பத்ர்ல எங்களுக்கு அடிச்சவங்களை திருப்பி நாங்க அடிக்காம மக்காக்கு திரும்பி வர மாட்டோம். அவர் சத்தியம் பண்ணினாரு, இந்த முஹம்மதையும் இந்த 313 பேரையும் பழி வாங்காம நான் குளிக்க மாட்டேன் என்றாரு. குளிக்க மாட்டேன் என்ற என்ன அர்த்தம்? நான் எந்த மனைவியோட ஒன்று சேர மாட்டேன். இஸ்லாம் துன்யாக்கு வாரத்துக்கு முன்னாலே ஜாஹிலியா காலத்திலிருந்து ஒரு நல்ல பழக்கத்தில் ஒன்றுதான், கணவன் மனைவியுடைய இன்டர்கோர்ஸ் நடந்துச்சுண்டா, உடல் உறவு நடந்தா அதுக்கு பிறகு குளிப்பாங்க. இது இஸ்லாத்துக்கு முதையே ஜாஹிலியா காலத்திலிருந்து மக்கள் கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம். இவர் அபு சுஃபியான் சத்தியம் பண்ணாரு, அந்த 313 பேருக்கு திருப்பி அடிக்காம பழிவாங்காம நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னா, நான் என்ன மனைவியோட இருக்க மாட்டேன். இந்த சத்தியத்தை பண்ணி கொண்டு இவர் என்ன செஞ்சாரு, ஸ்கெட்ச் ஒன்று போட்டாரு, எப்படி மதீனக்கு திருப்பி போயிட்டு அந்த நபிக்கும் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் சஹாபாக்களுக்கும் அடிக்கிறேன். அப்படியே வந்தாரு மதீனா உள்ளுக்கு வந்து, ஹுயய் இப்னு அக்தப் என்று சொல்லப்படக்கூடிய பனு நதீர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதரை கதவை போயிட்டு தட்டினாரு, எனக்கு நீங்க நல்ல ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு தாங்க, ஐடியா ஒன்று சொல்லுங்க, எப்படி போனா எனக்கு இந்த முஹம்மதுக்கும் அவருடைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கும் அடிக்கல. அவர் சொன்னார், இல்ல இல்ல, உங்களோட இந்த மடத்தனமான கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், நீங்க வெளியே போங்க எனக்கு. இவர் வந்தார் இன்னொருத்தர் டவுட்டுக்கு, அவர் டவுட்டுக்கு வந்து மஷூரா பண்ணாரு, எனக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது, இவங்களை பழி வாங்கணும், எப்படின்னா செஞ்சு கொண்டா சரி. அந்த மனிதர் மதீனால இருந்த யகூதிகள் ஒருத்தர் ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு, நீங்க இந்த டைம்ல இந்த ரோடால போங்க, உங்களுக்கு மதீனா உள்ளுக்கு போயிட்டு சஹாபாக்களை பழி வாங்கணும் என்று. கொஞ்ச நாள் நின்று கிட்டத்தட்ட 2-2.5 மாசம் போச்சு. பத்ர் முடிஞ்சதுக்கு பின்னால இவர் மதீனாவுக்கு சரியா என்டர் ஆகுறதுக்கு உள்ளுக்கு போகலே 2 சஹாபாக்களை கொலை செஞ்சிட்டாரு, ஷஹீதாவிட்டாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டோன்னே நபி அவங்க டக்கின்னு 313 சஹாபாக்கள் பத்ர்ல இருந்தாங்களே அவங்கள கூட்டி கொண்டு வந்தாங்க, சொன்னாங்க நாங்க பத்ருக்கு போனோம் யுத்தம் செய்யறதுக்கு இல்ல, ஆனா யுத்தம் நடந்துச்சு, இப்ப நான் யுத்தம் செய்யறதுக்காக வேண்டியே போறேன், எடுங்க உங்களோட வாழ்வலை என்று சொல்லி சஹாபாக்களை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. இது அபு சுஃபியானோட யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரப்போக்கல அபு சுஃபியான் அந்த பயத்திலேயே, பத்ர்ல தோத்த தோல்வியோட பயத்திலேயே வந்த படையோட திருப்பி ஓடிட்டான். யுத்தம் நடக்கல, ஒரு யுத்தம் தான் ஆனா நடக்கல. இப்ப சஹாபாக்கள் வந்து இவங்க விட்டுட்டு போன குதிரை வால் கவசம் எல்லாத்தையும் புறக்கினாங்க. புறக்க போக்கல, அந்த யுத்தத்துல அபு சுஃபியான் சாப்பாடு வந்து என்னன்னு சொன்னா தவீக்குன்னு சொல்றேன், தவீக்குன்னு சொல்றேன் வந்து ஒரு கஞ்சி. தவிக்கு இந்த அந்த அரபு வார்த்தையில பேர் வந்து எங்கட பாசத்துல சொல்றேன்னா கஞ்சி போரிச்சு. அந்த கஞ்சி அப்படியே என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல அப்படி போட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சஹாபாக்கள் வந்து தேடி தேடி பார்த்தா இவங்க எல்லாம் கஞ்சி விட்டுட்டு போயிட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய பானவல்ல காத்திருந்த கஞ்சி. இப்ப சஹாபாக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மதீனா குறப்போகல கேட்டாங்க, மக்கள் என்ன நடந்துச்சு சொன்னாங்க, இல்ல கஞ்சி பானை யுத்தம் ஒன்று நடந்துச்சு. பேர் கொஞ்சம் நல்ல ஐக்கியனா, 1400 வருஷத்துக்கு முந்தைய நடந்துச்சு இப்படி ஒன்று. தபீக்குன்ற வார்த்தையில அர்த்தம் வந்து கஞ்சி. ஏன் சஹாபாக்கள் அந்த யுத்தத்துக்கு பேர் வச்சாங்க கஞ்சி என்று சொன்னா, அபு சுஃபியான் அந்த யுத்த காலத்துல விட்டுட்டு போனே அவட்ட சாப்பாடு எல்லாத்தையும், அதனால அந்த யுத்தத்தை பேரே கஞ்சிப்பான யுத்தம். வெளியே போயிட்டு சொல்லிடுவான கஞ்சிப்பான யுத்தம் என்று ரசத்து சவீக்கின்றே வச்சுக்கோங்க, இது அரபு வேர்ட நினைவு வச்சுக்கோங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க இதுக்கு முத இது நடந்துச்சு துல்ஹிஜ்ஜா, இப்ப நாங்க இருக்கிற மாசம் அல்ஹம்துலில்லாஹ் புற கண்டுட்டாங்க நினைக்கிறேன், மிச்சம் பேருக்கு தெரியுமா இருக்கு. இன்னைக்கு மாஷால்லா துல்ஹிஜ்ஜா புற ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, கேலண்டர் படித்தான் இன்ஷால்லா எங்களுக்கு பெருநாளும் வருது. துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது இரவையில நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த கத்வத்து சவீக் நடந்துச்சு ரமலான்ல 2.5 மாசம் கழிச்சு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இது ஒரு சம்பவம் இந்த துல்ஹிஜ்ஜா. ரெண்டாவது ஆக முக்கியமான சம்பவம் தான் இந்த துல்ஹிஜ்ஜா என்று சொன்னாலே இந்த மாசத்துல ஹீரோ யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நினைவு கூடுற மாசம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு இந்த மாசத்தோட பெரிய ஒரு பங்குண்டு இருக்குதோ, இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 ஆம்பளை புள்ளையிலும் 4 பொம்பளை புள்ளையிலும் இருந்தாங்க. பொம்பளை புள்ளே உம்மு குல்தூம், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆம்பளை புள்ளே அப்துல்லா, இப்ராஹிம், காசிம். காசிம் முதலாவது, அப்துல்லா ரெண்டாவது, இப்ராஹிம் மூணாவது. இந்த நபி அவங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது மகன் இப்ராஹிம் பிறந்தது அவரோட பர்த்டே இந்த துல்ஹிஜ்ஜா மாசம் தான். இது எங்களுக்கு தெரியும் என்றவங்க எதுக்கு முத நபியோட புள்ள பிறந்த மாசம் தான் நாங்க இருக்கிற மாசம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். மூணாவது ஒரு சம்பவம் தான், எங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்துடைய ரெண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி எப்ப முசல்லல வந்து நின்றாங்களோ ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி அப்படி பாஞ்சு கொண்டு வந்து கத்தியால குத்தி அந்த வருத்தத்துல பணிய புழுந்தாங்க. அதுக்கு பின்னால் அந்த வருத்தத்துல 7 அல்லது 9 நாட்கள் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாக்கப்பட்டதும் மௌத்தா போனதும் நாங்க இப்ப இருந்து கொண்டிருக்கிற இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல தான். ரமலானுடைய மாசத்துல யாரு மௌத்தா போனேன்? நபியோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல யாரு மௌத்தா போனேன்? இஸ்லாத்துடைய ரெண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போன மாசம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். அபு தாலிப் சில மாசங்கள் முன்பே இன்னொரு ஹலீஃபா, இஸ்லாத்துடைய இன்னொரு ஹலீஃபாவும் இதே மாசத்துல தான் மௌத்தா போனாங்க. அது யாரு? உமர் ரலி அல்லாஹுக்கு அடுத்து வந்த உஸ்மான் ரலி அல்லாஹு அன்பு, மூணாவது இஸ்லாத்துடைய ஹலீஃபா. இவங்களும் மௌத்தா போனது ஷஹீதானது முனாஃபிக்கீங்களால, ஊட்டு தாபைக்கு மேலால ஏறி அவங்களை கொலை செஞ்சாங்க. நீண்ட சம்பவம், இன்னொரு நேரம் பேசலும். இவங்க மௌத்தா போனையும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் என்ன நாங்க நினைச்சிக்கிறோம், உதுஹியாட, அரஃபாட, அய்யாமுத் தஷ்ரீக்ட, ஹஜ் இருக்கிற மாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட மாசம், இன்றது எல்லாமே பொதுவான அறிவுகள், எல்லாருக்குமே தெரியும். ஆனா எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும், இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல இப்படி ஒரு கஸ்வத்து ஸபீக் என்று சொல்லி ஒரு யுத்தமும் நடந்திருக்குது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. துல்ஹிஜ்ஜா மாசத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க. இந்த துல்ஹிஜ்ஜா மாசத்துல தான் மத்த என்ன சொல்ல இல்ல கஸ்வத்து ஸபீக் உண்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் பிறந்த மாசம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த இன்ஃபர்மேஷன்களை வச்சு நாங்க ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில மே எத்தனாவது மாசம்? மே 5வது மாசம். நவம்பர் எத்தனாவது மாசம்? 11வது மாசம். 4வது மாசம் எதுன்னு சொல்லி கேட்டா ஏப்ரல் என்றுவோம். சஃபர் எத்தனாவது மாசம்? உடனே பதில் கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னா, துல்காதா எத்தனாவது மாசம்? ரஜப் எத்தனாவது மாசம்? இங்கிலீஷ் கேலண்டர்ல ஜனவரியிலிருந்து டிசம்பர் மட்டும் நாங்க எந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய மாதங்களோட நாங்க ஃபெமிலியர் ஆகினதே இல்லை. என்ன 12 மாசங்கள் தெரியும், ஆனா இப்படி பரட்டி பரட்டி கேட்டா தெரியா. ரெண்டாவது விஷயம், ஜனவரியில் என்ன இவெண்ட் இருக்குது? தைப்பொங்கல் இருக்குது, மாட்டு பொங்கல் இருக்குது. பிப்ரவரியில் என்ன இருக்குது? வேலண்டைன்ஸ் டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாசத்தையும் சொல்லி கொண்டு போகல, ஒவ்வொரு மாசத்துலையும் இருக்கிற இவெண்ட்ஸை நாங்கள் சொல்லுவோம். எங்களோட பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்குது சொல்லுவாங்க, பில சொல்ல வரல நான். ஆனா முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில முஹர்ரம்ல என்ன நடந்துச்சு? முஹர்ரம்ல தான் ஹிஜ்ரத் நடந்துச்சு, முஹர்ரம்ல தான் ஹுசைன் அலி அல்லாஹ் மௌத்தா போனாங்க. சஃபர்ல என்ன நடந்துச்சு? ரஜப்ல என்ன நடந்துச்சு? ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்ன நடந்துச்சு? அல்லாஹு அலம். நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கலும், எங்கட புலையல், இப்ப நாங்களும் ஏர்லி பேரண்ட் ஹூட்ல தான் இருக்கிறோம், எங்கட புலையிலும் சின்ன புலையல் தான். ஆனா யார் டவுட்ல சின்ன புலையல் இருக்குதோ அவங்க கொஞ்சம் யோசிங்க, ஊர்ல ஒரு இஸ்லாமிக் கேலண்டர் வந்து ஃபாலோ பண்றேன். எங்க பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும் முஹர்ரம் மாசம், இந்த முஹர்ரம் மாசத்துல இன்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு என்று சொல்லி நாங்க ஒரு சார்ட் ஒன்று போட்டு வச்சிட்டு, சஃபர் மாசம் இன்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் இன்னென்ன 4 நிகழ்வுகளை இப்ப நான் சொன்னேன், இந்த நிகழ்வுகள் நடந்துச்சு இந்த போட்டு வச்சா ஏண்ட பிள்ளைக்கு ஒவ்வொரு மாசமும் வரப்போக்களை தெரியும், இந்த மாசத்துல இஸ்லாமிய வரலாறுல இந்தெந்த விஷயங்கள் நடந்துச்சு. ஜனவரி என்னன்னு சொன்னா டக்கின்னு தலையில வருது, பிப்ரவரி வேலண்டைன்ஸ் வருது, கிறிஸ்துமஸ் தலையில வருது, மே தினம் உழைப்பாளி தினம்ன்றதெல்லாம் தலையில வருது, டீச்சர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எல்லாமே என் தலையில இருக்குது டேட்டோட. ஆனா இஸ்லாமிக் கேலண்டர் என்று சொல்றது சம்பவங்கள், நிகழ்வுகள், வரலாறுகள், வரலாறு இல்லாத ஒரு சமூகமா நாங்க மாறிட்டோம். அதனால பொறுப்புதாரிகள், பேரண்ட்ஸ் என்ற அடிப்படையில் எங்களோட ஒரு கவனம் இருக்கணும், எங்களோட பிள்ளைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாறுகள் தெரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் புள்ளகிட்ட இஸ்லாமிய உணர்வுகள் வரும். அதனால அந்த விஷயத்தை எங்களுக்கு யோசிக்கலும் முதலாவது ஆரம்பமான விஷயம். இரண்டாவது இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய விஷய மாசத்துல தான் நான் சில சிறப்புகளை சொல்றேன், அதுக்கு பிறகு ஜுல்ஹிஜ்ஜால செய்ய வேண்டிய அமல்களை நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல இஸ்லாத்துக்கு கொடுத்த ஒரு ஆக பெரிய விசேஷமான ஒரு நாளுண்டு தான் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாள் முஸ்லீம்கள் எங்களுக்கு சும்மா ஒரு அரஃபாட நாள். ஆனா இது அரஃபாட நாள் இல்ல, உலகத்துல இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள். இஸ்லாம் உலகத்துல எப்ப ஆரம்பிக்கப்பட்ட நாள்? நான் ஒரு மூணு ஆப்ஷன் தரேன் கேள்வி. இஸ்லாம் உலகத்துல எப்ப ஆரம்பம் ஆயிடுச்சு? முதலாவது ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 40 வயசுல. ரெண்டாவது ஆப்ஷன் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு போறோம். மூணாவது ஆப்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ துன்யாக்கு வாரத்துக்கு முன்னாலேயே இஸ்லாம் இருந்துச்சு. இந்த மூணு ஆப்ஷன்ல எது சரி? வேற ஒன்று ரெண்டு என்று சொல்றவங்க, நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு போறேன்றவங்க, மூணு என்று சொல்றவங்க. மாஷா அல்லாஹ், உலகத்துக்கு இஸ்லாம் ஆரம்பிக்க இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. இஸ்லாம் உலகத்துக்கு வந்துச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து. எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து துன்யாக்கு வந்தாங்க, என்னத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க? இஸ்லாத்தை தான் எடுத்து வந்தாங்க. இஸ்லாம் என்னன்னு, லா இலாஹா இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்து ப்ரொபகண்டா ப்ரொபகேட் பண்ணினது இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம். இஸ்லாம் ஆரம்பிச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம். இஸ்லாம் முடிவடைஞ்சது அல்லாஹ் ஃபுல் ஸ்டாப் வச்சதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு யஹூதி வந்தாரு, வந்து சொன்னாரு, உங்களோட குர்ஆன்ல ஒரு ஆயத் ஒன்று இருக்குது, அந்த ஆயத் சும்மா சரிம் எங்களோட தௌராத்ல இருந்தால் நாங்க அந்த நாளை பெருநாளா கொண்டாடிருப்போம். யகூதிகளுக்கு அந்த காலத்துல இருந்து ஆகப்பெரிய வைராக்கியம் என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றோம், இவங்க எல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாங்க, நாங்களா சரி இவங்களா சரின்றது அந்த காலத்துல இருந்து கம்படிஷன். அப்ப அந்த யகூதி வந்து உமர் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னாரு, உங்களோட குர்ஆன்ல ஒரு ஆயத்து வந்து இருக்குது, சும்மா சரம் அந்த ஆயத்து வந்து எங்கட தௌராத்ல இருந்தா அந்த இறங்கின நாள நான் பெருநாளா கொண்டாடி இருப்போம். உமர் அலி அல்லாஹ் கிட்டாங்க, அப்படிக்கு என்ன ஆயத்தை நீங்க சொல்றீங்க? சொன்னாங்க, அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا என்று சொல்லி ஒரு ஆயத் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இந்த தீனை நான் வந்து பரிபூர்ணப்படுத்தினேன், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை முடிவடைஞ்சிட்டேன், இதுக்கு பின்னால் இதுல இந்த எடிஷனும் டிலிஷனும் நடக்க மாட்டுச்சு, கூடுதலோ குறைவோ இஸ்லாத்துல இல்ல என்று சொல்லி இஸ்லாத்தை என்டோர்ஸ் பண்ணினேன், இஸ்லாத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்து அல்லாஹ் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீன்ல தான் எங்களுக்கு தான் இந்த உம்மத்துக்கு தான். இது எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை கேட்ட உடனே சொன்னாங்க, எனக்கு தெரியும் அந்த ஆயத்தை எப்ப இறங்கிச்சுன்னு சொன்னாங்க. எப்ப இறங்கிச்சு? இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல அரஃபாவுடைய நாளில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால இருந்தாங்க, அரஃபட நாள்ல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், யா ரசூலல்லாஹ் இந்தியோட இஸ்லாம் கம்ப்ளீட், இதுக்கு பிறகு இஸ்லாத்தை யாரும் வளர்க்க போறதும் இல்ல, இஸ்லாத்துல இருக்கிறத இல்லாமாக்க போறதும் இல்ல, இஸ்லாத்தை நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். அந்த ஆயத் இறங்கிச்சு இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் அரஃபாவுடைய நாள்தான். இந்த ஜுல்ஹிஜ்ஜா மாசத்துக்கு இருக்கிற ஆகப்பெரிய இஸ்லாம் குர்ஆன் உலகத்துக்கு வந்துச்சு ரமலான்ல, குர்ஆன் பரிபூர்ணமாகிச்சு ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாசம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜுல்ஹிஜ்ஜா மாசத்தை இவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். மக்களே நீங்க விளங்கிக்கோங்க, ஜுல்ஹிஜ்ஜா மாசம் எவ்வளவு பொறுமதி என்றத. நாங்க எல்லாம் சூரத்துல் ஃபஜ்ர் ஓதுறோம். சூரத்துல் ஃபஜ்ர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? வல் ஃபஜ்ர், வலயாலின் அஷர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொல்றானோ அது கண்ணியமானே. அல்லாஹ் மக்காவை பத்தி குர்ஆன்ல சொல்றான், மக்கா கண்ணியம். மதீனா பத்தி சொல்றான், மதீனா கண்ணியம். பலஸ்தீன் பைத்துல் மக்தஸ பத்தி அல்லாஹ் பேசுறான், கண்ணியம். அல்லாஹ் காபாவை பத்தி பேசுறான், கண்ணியம். நபியை பத்தி பேசுறான், கண்ணியம். இதே போல அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தை பத்தி குர்ஆன்ல பேசுறான், ஃபஜ்ருடைய நேரம் கண்ணியமான நேரம் சொல்லி. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றதுதான் வலயாலின் அஷர். ஜுல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்களின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் இந்த பத்து நாளை சத்தியப்படுத்துறான். இது அர்த்தம் அல்லாஹ் கிட்ட காபா, மக்கா, மதீனா, நபி, பலஸ்தீன், பைத்துல் மக்தீஸ் எப்படி பொறுமதியோ இந்த பத்து நாளும் அல்லாஹ் பார்வையில பொறுமதியான நாள்ல நாங்க இருக்கோம். இப்ப நாங்க என்டர் ஆகிருக்கிறோம் ஐகித்தான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த பத்து நாளை பத்தி சொல்றான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஒரு நாளை பத்தி சொல்றான். நாங்க எல்லாருமே சூரத்துல் இன்ஷிகாக் ஓதுறோம். சூரத்துல் இன்ஷிகாக் இல்ல, சூரத்துல் புரூஜ். வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌஊத். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வஷாஹிது வமஷ்ஹூத். அம்மன் ஜூஸ்ல வர சூரா. நான் ஏன் இந்த சூறாவை சொல்லி குர்ஆனாக ஓதுறேன்? இதுக்கப்புறம் நீங்க ஓத போல தக்கிண்டு தலையில வரும். வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், வானத்தி மீது சத்தியமாக. வல் யௌமில் மௌஊத், கியாமத்து நாளின் மீது சத்தியமாக. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் வஷாஹிதின் வமஷ்ஹூத். ரெண்டு அல்லாஹ் சொல்றான். இங்கே வஷாஹிதின் என்று சொன்னா ஜும்ஆவுடைய நாளின் மீது சத்தியமாக. வமஷ்ஹூத், மஷ்ஹூத் என்று சொன்னா அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜத்துல் வதால ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க வாழ்க்கையிலேயே. அந்த ஒரு ஹஜ்ஜில அரபட நாளும் ஜும்மட நாளும் ஒண்டா வந்துச்சு. ஜும்மட நாள் தான் அரபட நாளா இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆனா திறக்கினான், இந்த ஜும்மாவின் மீதும் சத்தியமாக, நீங்க இருக்கக்கூடிய இந்த அரபாவின் மீதும் சத்தியமாக. வஷாஹிதின் வமஷ்ஹூத். இப்ப நாங்க இருக்கிறோம் ஜும்மட நாள்ல, ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு அரபா ஜும்மட நாள்ல வரமாட்டுச்சு. எனக்கு நினைவிருக்குது போன வருஷம் அரபா வந்துச்சு ஜும்மட நாள்ல. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, போன வருஷம் பெருநாள் சனிக்கிழமை வந்திருந்தா அரபா வந்து நாங்க எந்திப்போம் ஜும்மட நாள்ல தான். லேசில கிடைக்காது, கோ இன்சிடென்டா எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு அரபா வந்து ஜும்மட நாள்ல வரமாட்டுச்சு. எங்களுக்கு பெருநாள் எப்போ வரும்? பதினேழாம் தேதி. பதினேழாம் தேதி என்ன நாள்? திங்கள, திங்கட்கிழமை. அப்ப எங்கட அரபட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஹஜ்ஜாஜிகளுக்கு அரபட நாள் வரும் வந்து சனிக்கிழமை. ஹஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறை. அப்ப இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல தான் நான் இப்ப உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல சத்தியம் செஞ்சிருக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கொண்டு போக்கல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாசத்துக்கு விசேஷமான ஒரு ஹதீஸ் வந்து சொன்னாங்க. யார் ஒரு மனிதர் இந்த மாசத்துல ஏதாவது அமல்கள் செய்வாரோ அந்த அமலுக்கு கொடுக்கக்கூடிய கூலிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற எந்த நாட்கள்லயுமே கொடுக்கறதில்லை. இந்த பத்து நாள்ல நீங்க என்ன அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கு கிடைக்கிற கூலி ஏனைய 350 நாட்கள் எதுல செஞ்சாலும் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நாளும் தரப்போறதில்லை. நபி அவங்க சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அஅலமு இன்தல்லாஹி வ அஹப்ப இலைஹி மின் அல் அமலி ஃபீ ஹாதிஹி. டக்கின் மஜ்மல இந்தோத்தர் எழுமினார். எழுமி கேட்டார், யார ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாம் ஜிஹாது செய்யறோம். ஜிஹாதை விட சிறந்த நன்மை இந்த பத்து நாள்ல செய்யற அமலுக்கு கிடைக்குமா? அபியான சொன்னாங்க, ஆஹா, நீங்க ஜிஹாதுக்கு போறீங்க உசுர தியாகம் செய்யறதுக்கு, ஆனாலும் அது ஏனைய நாட்கள்ல செய்யறத விட சிறந்த நன்மைய அல்லாஹ் இந்த பத்து நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறான். சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஏனைய நாட்கள்ல நீங்க தொழுற இஷாக்கு விட இன்றைக்கு நீங்க தொழுந்த இஷாக்கு அல்லாஹ் டபுள் ட்ரிபிள் ரிவார்ட் தந்திருக்கிறான். இந்த பத்து நாளையில தொலைப்போற ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷாவுடைய தொழுவைக்கு முழு வருஷத்துல எங்கேயுமே கிடைக்காத நன்மை அல்லாஹ் இந்த பத்து நாள்ல உங்களுக்கு தர ரெடியா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல மிச்சம் தெளிவா சொன்னாங்க. அதனால தான் இந்த பத்து நாள் வந்துண்டா, அந்த காலத்துல சொல்லக்கூடிய வரலாறுகள் எடுத்து பாருங்க, இந்த பத்து நாளை விடமாட்டாங்க. நாங்க எல்லாம் இஃத்திகாஃப் போற எப்ப? இஃத்திகாஃப் நாங்க எப்ப போவோம்? ரமலான் கடைசி பத்துல. இரவு வணக்கங்கள் எப்ப ஈடுபடுவோம்? ரமலான் கடைசி பத்துல. அந்த காலத்துல வாழ்ந்த தாபிஈன்கள் ஒரு ஆக சிறந்த மனிதத்தான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இந்த துல்ஹிஜ்ஜா பத்து நாள் வந்துச்சுன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற அடிமைக்கு சொல்லுவாங்க, ராவுக்கு லைட் ஆஃப் பண்ணவானாம் என்று. ஏன் பெருநாள் வர காட்டும் நான் ராவு ஃபுல்லா கியாமுல் லைல கழிக்க போறேன். ஏன் துல்ஹிஜ்ஜா பத்து நாள்? நாங்க ரமலான் கடைசி பத்துல செய்யறத அவங்க துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் பத்துல செய்வாங்க. ஹாஃபிஸ் இப்னு அசாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹிஸ்டோரியன், ஒரு பெரிய ஒரு ஆலிமா இருந்தாங்க அந்த காலத்துல வாழ்ந்த ஆகப்பெரிய அறிவாளி. அவர் இந்த துல்ஹிஜ்ஜா புறக்கண்ட வைஃபுக்கு சொல்லுவார், வீட்டுல என்ன பெட்டி படுக்க எல்லாத்தையும் கெட்டிட்டாங்க, நான் பள்ளிக்கு இஃத்திகாஃப்க்கு போறேன். நாங்கெல்லாம் இஃத்திகாஃப்க்கு போவோம் ரமலான் கடைசி பத்துல. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த பெரியார்களுக்கு இந்த நாளுடைய பொறுமதி தெரியும். அதனால ராவ் ஃபுல்லா கியாமுல்லைல் கடைசி பத்து ஃபுல்லா பள்ளியில இஃத்திகாஃப், இப்படித்தான் அவங்களோட காலத்தை கழித்தேன். அதனால நாங்களும் நீயத் வைக்கணும். ஏண்டி அளவுக்கு பள்ளியில எட்காப் நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லையா? இரவு புள்ள நின்று வணங்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லையா? இந்த பத்து நாளை கண்ணியப்படுத்துறதுக்காக இந்த ஹஜ்ஜு தொழுவை இந்த பத்து நாள்ல நாங்க ஹயாத் ஆக்குறோம். யார் ஆல்ரெடி தஹஜ்ஜுத் பழக்கம் இருக்குதோ கொஞ்சம் நேரத்தோடு இருந்து ஒரு ரெண்டு ரக்காத் கூட தொழுவுறேன், ஃபஜ்ருக்கு முன்னால் ஏக்கிற நேரத்துல கொஞ்சம் குர்ஆன் ஓதுறே, இந்த பத்து நாளை கண்ணியப்படுத்துறதுக்காக செஞ்சுக்கொள்ள நீதிப்போமா இன்ஷால்லா? இன்ஷால்லா இன்றைக்கு ராவிக்கு ராவிக்கு தூங்க போகல, நாளைக்கு தஹஜ்ஜுத் தொழுவை எழும்புவேன், தஹஜ்ஜுத்த ரெண்டு ரக்காத்தை கூட்டிக் கொள்ளுவேன் என்று நீயத்திருக்கிறோங்க இன்ஷால்லா. எங்கட சஹாபாக்கள் நபி அவங்க சொல்லி தந்தாங்க இந்த அமல்களை கொண்டு இந்த பத்து நாளை ஹயாத் ஆக்குவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருக்கும் அமலுடைய பாக்கியத்தை தருவானா? அடுத்தது தான் இந்த நாளில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு விசேஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில விசேஷமான ஒரு ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய காலங்கள்ல, ஏன் ரமலானுடைய மாசத்துல கூட நரகத்திலேருந்து எத்தனை பேரை விடுதலை செய்யறானோ அதை விட அதிகமான மக்களை இந்த மாசத்துல முத பத்து நாள்ல அரபாவுடைய நாள்ல விடுதலை செய்யறான். நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன, ரமலானுடைய மாசம், லைலத்துல் கத்ருடைய இரவு, வேற நாளைக்கு முதண்டு ராவ், அல்லாஹ் நரகத்திலேருந்து கோடான கோடி மக்களை விடுதலை செய்யறான் என்று நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு கணக்கொண்டு போட்டு பாருங்க எத்தனை பேர் விடுதலை ஆகுறாங்க. ஹதீஸ்ல வருது அல்லா சுபஹானஹு வ தஆலா ரமலான்ல ஒரு நாளைக்கு 60 லட்சம் பேரை விடுதலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 60 லட்சம் பத்து நாளைக்கு செகண்ட் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் ஒரு நாளைக்கு 60 லட்சம் பத்து நாளைக்கு 60 மில்லியன் 6 கோடி 30 நாளைக்கு 6 கோடிண்டா 30 கோடி இல்ல 6 கோடி 18 கோடி 18 கோடி மக்கள் அல்லாஹ் முழு ரமலான்லயும் விடுதலை செய்யறாங்க. ஆனா ரமலான்ல கடைசி நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அதை டபுள் ஆக்குறான். அப்ப 18 கோடி எத்தனையா மாறும், 36 கோடியா மாறும். முழு ரமலான்லயும் ஒரு மாசத்துல எல்லாம் 36 கோடி மக்களை நரகத்துல இருந்து விடுதலை செய்யறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அரஃபாவுடைய நாளையில முழு வருஷத்திலேயே அல்லாஹ் எத்தனை கோடி மக்களை விடுதலை செய்யறானோ அதை விட அதிகமான மக்கள் இந்த ஒரு அரபட நாள்ல எல்லாம் விடுதலை செய்யறான். இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க தலையில என்ன படுது, ஒரு வகையில ரமலானை விட தில்ஹிஜ்ஜா வாசியோ தெரியும், இவ்வளவு நன்மை கிடைக்குது, கோடான கோடி மக்களுக்கு விடுதலை கிடைக்குது. இந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது, 700 வருஷத்துக்கு முத வந்த மக்களுக்கும் இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செஞ்சாருண்டா, இந்த விஷயம் எல்லாம் படிச்சு கொண்டு போகல, இப்ப ரமலானா துல்ஹிஜ்ஜவா, ரமலானா துல்ஹிஜ்ஜது, இந்த யமஹாவா ஹுண்டவா என்ற மாதிரி எது நல்ல போனார். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போயிட்டு கேட்டாரு, ரமலான் கடைசி பத்து சிறந்ததா, துல்ஹிஜ்ஜா பத்து சிறந்ததா? இல்ல ஹஜ்ரத், நீங்க என்ன சொன்னாலும் ரமலான் கடைசி பத்து தான் என்று சொல்றவங்க ஒன்று, வேற ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கூடுது ஓட்டு ஓகே. ஆனா நீங்க சொல்றது பார்க்க போகல ரமலானை விட தில்ஹிஜ்ஜா வாசி போலாது, ஏன்னா தில்ஹிஜ்ஜா பத்து ரமலான்ட கடைசி பத்தை விட நல்லமென்று சொல்றவங்க சிலவங்க கையவே தூக்கல்ல, ஒன்றும் இல்ல ரெண்டும் இல்ல மூணாவது என்ன பதில் ஒன்று இருக்கோ தெரியா? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நீங்க ரமலான் கடைசி பத்தா துல்ஹிஜ்ஜா ஃபர்ஸ்ட் பத்தா என்று சொல்லி கம்பேர் பண்ணினா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கலா, எவரேஜ் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல், அல்லாட பார்வையில ரெண்டுமே கண்ணியமாக. ரமலான் கடைசி பத்துக்கு லைலத்துல் கத்ர் வச்சு எல்லாம் முழு சிறப்பையும் கொடுத்துட்டாங்க, துல்ஹிஜ்ஜாட ஃபர்ஸ்ட் பத்துக்கு அரஃபா வச்சு எல்லாம் முழு சிறப்பையும் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க சின்னொரு வித்தியாசப்படுத்தி காட்டினாங்க, நீங்க கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுன்னு சொல்லி, இது ஃபர்ஸ்ட் அது செகண்ட் இது நான் பதில் தர மாட்டேன், ஆனா நல்ல ஒரு மாடரேட் பதில் ஒன்று சொன்னாங்க. நாங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுக்க போறோம், இந்த கம்பெனியில எடுக்கோ அந்த கம்பெனியில எடுக்கவா? எங்களை கூட்டாளி சொல்றாரு வந்து இல்ல அதுதான் ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனா ரெண்டுமே ஒன்று தான், இல்ல இல்ல எது நல்லம்னு சொல்ல இல்ல ரெண்டுமே நல்ல. பின்னைய கன்வின்ஸ் பண்றதுக்காக அவர் சொல்லுவாருன்னா, இது உங்களுக்கு ரிப்பேர் உடனே செஞ்சு கொள்ளிலும் அதுல பார்ட்ஸ் வந்து லோக்கலா கிடைக்கும், ஆனா இதுல ரிப்பேர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி வர காட்டும் ரெண்டு கிழமை வெயிட் பண்ணணும். அப்ப நான் டக்கின் முடிவுக்கு வருவேன்னு, இது வந்து கொஞ்சம் பாக்கி ஒன்று கூட இருக்க போறேன். அதுக்கு போற அவரு சொல்றாரு, ஆனா மார்க்கெட்ல எல்லாரும் எடுக்கிற இதைத்தான் இது கொஞ்சம் ஆட்கள் எடுக்கிறே குறைவு என்று சொல்றாரு. இப்ப என் உள்ள டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டு அதான் லைலத்துல் கத்ரா அரபாவா ரமலான கடைசி பத்தா அதுல ஹிஜ்ரா பஸ் பத்தா. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க நால ரெண்டா பிரிங்க பவல் ராவ் தில் ஹிஜ்ஜட பத்து பவல் சிறந்ததா இல்ல ராவ் தில் ஹிஜ்ஜட பத்து ராவ் சிறந்ததா ரமலாண்ட பத்து ராவ் சிறந்ததா என்று சொல்லி கேட்டா ரமலாண்ட பத்து ராவ் சிறந்தது. பவல்ல தில் ஹிஜ்ஜட பவல் சிறந்ததா ரமலாண்ட பவல் சிறந்ததா என்று சொல்லி கேட்டா தில் ஹிஜ்ஜட பவல் சிறந்தது. நால ரெண்டா உடச்சு பதில் கொடுத்தாங்க சரிசமமா. ஏ ரமலாண்ட கடைசி பத்து ராவில தானே லைலத்துல் கத்ர் வருது, கியாமுல் லைல் இருக்குது, இருபத்தி ஏழுடைய ராவ் ஒற்றைப்படையான இரவுகள் எல்லாமே ராவ் ராவ் ராவ். இப்ப ராவ வச்சு பார்க்க போகல ரமலாண்ட கடைசி பத்துடைய ராவுகள் சிறந்தது. தில் ஹிஜ்ஜட பவல் அரபா எப்போ வருது பவலையில, பெருநாள் எப்போ வருது பவலையில, யௌமுல் நஹர் அய்யாமு தஷ்ரீக் எல்லாமே பவல் பவல் பவல்னு தான் போகுது. எனவே பகல் நேரத்தை வச்சு பார்க்க போல தில் ஹிஜ்ஜாவுடைய பவல்கள் சிறந்தது. ஆனா ஓவரால் அதா இதா என்று சொல்லி கேட்டா ரெண்டுமே சரிசமம். இப்ப எங்கட உள்ளத்துல ஒரு பாரம் உண்டு வரும், நான் ரமலாண்ட கடைசி பத்துக்கு எப்படி அடிச்சு கொண்டு வரேன் பள்ளிக்கு, அதே சிறப்பை நூத்துக்கு நூறு அல்லாஹ் தில் ஹிஜ்ஜட பஸ் பத்துக்கு வச்சிருக்கிறான். இதனால நீயே தச்சுக்கோங்க இன்ஷா அல்லா, ரமலான கண்ணிய படுத்தினவங்க தில் ஹிஜ்ஜாவையும் கட்டாயம் கண்ணியப்படுத்துவாங்க இன்ஷா அல்லா. சரி ஹைர், இந்த சிறப்புகளை தான் நான் இப்ப சொல்லி கொண்டு வரேன். அடுத்த கஷ்டம் சரி அதரத் இவ்வளோ எல்லாம் நீங்க சொல்றீங்க தில் ஹிஜ்ஜட பத்து நாள் சிறந்தது சிறந்தது நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். என்ன செய்ய, நிறைய அமல்கள் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர செய்யுங்க, தொழுங்க, பள்ளியில இமாம் ஜமாத்தோட தொழறதுக்கு முயற்சி செய்யுங்க, ஃப்ரீ டைம் கிடைச்சிருந்துச்சுன்னா குர்ஆன் ஓதிக்கோங்க, சதகா தான தர்மங்கள் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. இது எல்லாத்தோடையும் சேர்த்து நான் குறிப்பாக ரெண்டு அமல்களை சொல்லித்தாரேன் இந்த பத்து நாளைக்கு விசேஷமான அமல்கள். முதலாவது அமல் தான் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபியாவோட மனைவி, அவங்க சொன்ன நான் சொல்றது எல்லாத்துக்கும் தெளிவா விளங்குது தானே, கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்டுக்கொள்ளேலுமா, சொல்றது விளங்காட்டி ஹஸ்ரத் இன்னொருத்தனும் சொல்லுங்க என்று சொல்லவும் மேலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க வந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமங்க மௌத்து முட்டும் வாழ்க்கையில நாலு அமல்களை விட்டதே இல்லை. நபி அவங்க மௌத்து முட்டும் தப்பி தவறி சரியும் வாழ்க்கையில இந்த நாலு அமல்களை விட்டதில்லை. யாருக்கு தெரியும் அந்த நாலு அமல்கள்? சில சந்தர்ப்பங்கள் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துல இருந்து திரும்பி வார நேரத்துல கலைப்புல தூங்கினாங்கன்ற சம்பவங்கள் எல்லாம். இந்த நாலு அமலை மௌத்து முட்டு முட்டது இல்ல. முதலாவது அமல் தான் முஹர்ரம்ல நாங்க பிடிக்கிற ஆஷூரா நோம்பு இருக்குதே, மௌத்து முட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டது இல்ல. ரெண்டாவது அமல் தான் ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் நோன்பு வருது, பதிமூணு பதினாலு பதினஞ்சு, இந்த அமல்களை நபியாக மௌத்து முட்டு முட்டதில்லை. மூணாவது அமல் தான் ஃபஜ்ருக்கு முன்னால நாங்க தொழக்கூடிய ரெண்டு ரகாத் சுன்னத், இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து முட்டும் வாழ்க்கையில விட்டதே இல்லை. இந்த ஃபஜ்ருடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு யாரு, டாப் டென் ஆட்களை சொல்லுங்க, அவரை ஸ்டார்ட் பண்ணுவார், எல்லன் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் பத்து பேரை. ஆனா நபியாவோட ஹதீஸ் மேல நம்பிக்கை வச்சு வல்லாஹி சொல்றேன், யாரு ஃபஜ்ருடைய ரெண்டு ரகாத் சுன்னத்தை தொழுந்தாரோ அவர் அந்த எலன் மாஸ்கை விட ஆகப்பெரிய பணக்காரன் அந்த அண்ட அவரு தான். நபி அவங்க சொன்னாங்க ரகாத் அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, முழு துன்யாட சொந்தக்காரனாக நீங்க மாறினா எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆகுகளோ அதை விட அதிகமான சொத்துக்களுக்கு அல்ல அவங்களை அதிபதி ஆக்குறான், அந்த நன்மைகளை தாரான், ரெண்டு ரகாத் சுன்னத்தை ஃபஜ்ருக்கு முதல் நீங்க தொழுந்தாள். The most richest person in the world, number one, the person who performed two rakat before Fajr Salah. அது தான் பதில். எண்டா வைத்தா உனக்கு எலன் மாஸ்க போட்டுக்கோங்க ஆசைக்கு. அப்ப நபிசல் நான் சொல்ல வர விஷயம், ஆஷூரோட நோன்பு, ஒவ்வொரு மாசமும் பிடிக்கக்கூடிய ஐயாமுல் பீதுடைய நோன்பு, ஃபஜ்ருக்கு முன்னால தொழக்கூடிய ரெண்டு ரகாத் சுன்னத், இந்த மூணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்து முட்டும் வாழ்க்கையில விட்டதா சரித்திரமே இல்லை. நாலாவது நபியாக விடாத ஒரு அமல் தான் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல முத பத்து நாள்ல நோன்பு குடிக்கிறது. எங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கு கூட தில்ஹிஜ்ஜால புற கண்ட ஜும்மாவுக்கு பின்னால நான் வீட்டுக்கு வந்து கோலண்டு வந்துச்சு, அவங்க கால் பண்ணிக்கிறாங்க, ஹஸ்ரத் இன்றைக்கு புற கண்டுபடுமா? நான் சொன்னேன், புற பாக்குற விஷயங்கள் எங்கட கையில, புற காட்டுறது அல்லட கையில இருக்குது. காட்டினா கண்டோம் இன்றேலும், காட்ட முத கண்டோம் என்று சொல்லலா. சரி, ஹஸ்ரத் துல்ஹிஜ்ஜா ஆரம்பிச்சா என்ன செய்ய? நான் சொன்னேன் சில அமல்களை சொல்லிட்டு நோன்பு குடிக்கிறத நீங்க ஏழு என்று சொன்னா கட்டாயப்படுத்திக்கோங்க எனக்கு. அதான் அறப்பட நோன்பு இல்லாததுன்னு நான் கேட்கிறேன், தில்ஹிஜ்ஜட என்ன செய்ய? அது தில்ஹிஜ்ஜட நோன்புதான். எங்களோட சமுதாயத்துல சில மக்களுக்கு தில்ஹிஜ்ஜட முத பத்துல நோன்பு குடிக்கணுமா என்றே தெரியா. இங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமா? இருக்கும். நான் சொல்ல, இங்க இல்லாத சில மக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு தில்ஹிஜ்ஜா மாசத்துல அறப்பட நோன்பு அது ரெண்டாவது விஷயம், அது கண்ணியமான நோன்பு தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க மௌத்து முட்டு முடாத ஒரு அமலிதா தில்ஹிஜ்ஜட முத பத்து நாள்ல புடிச்ச நோன்பு. பெருநாள் இல்லாம பார்த்தா ஒன்பது நாள் அரஃபாவோட சேர்த்து இந்த நோன்பு. இன்ஷால்லா இதுக்கு முத நான் பிடிக்கல, ஆனா இந்த வருஷம் இன்ஷால்லா நான் பிடிக்கிறேன் என்று நீயத் வைக்கிறோம். இன்ஷால்லா பேசுன நான் முதலாவது நீயத் நீயத் வைங்க. இன்ஷால்லா நபியாம மௌத்து முட்டும் விடாம செஞ்சத ஆக குறைஞ்சது ஏன் இந்த வருஷத்துலயாவது நான் செய்வோம் சொல்றேன். அந்த நீயத்தோட இன்ஷால்லா முயற்சி செய்யுங்க. வீட்டுல மனைவிக்கும் சொல்லுங்க, இந்த வருஷம் நான் மௌத்துக்கு முத நான் நபியோட ஒரு அமல ஹயாத்தாக்க போறேன் என்ற வார்த்தை. இது முதலாவது. ரெண்டாவது விஷயம் தான் அல்லாஹ் அவங்க நீயத்தை கபூல் செய்வாங்க. ரெண்டாவது விஷயம் தான் இந்த நாளையில இல்லாம போன ஒரு அமல்ல ஒன்றுதான் தக்பீர் சொல்றது. இப்ப விளங்குதான் நான் தக்பீர் ஏன்னு சொன்னேன். தக்பீர்ன்றது நோம்பு பெருநாளுக்கு சொல்ற தக்பீர் வந்து புற கண்ட போறோம் இஷாக்கும் அடுத்த நாள் பஜ்ருக்கும் பெருநாள் தொழுவையோட தக்பீர் முடிஞ்சு அவ்வளவுதான். ஹஜ்ஜி பெருநாளுக்கு தக்பீர், ஹஜ்ஜி பெருநாளுக்கு ரெண்டு விதமான தக்பீர் இருக்குது. ஒன்றிருக்கு தொழுவைக்கு பொறவு சொல்ற தக்பீர், அது ஸ்டார்ட் ஆகும் எப்ப? அரபட நாள்ல இருந்து, ஒன்பதாவது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இமாம் என்ன செய்வார், ஒவ்வொரு தொழுவைக்கு பொறவும் தக்பீர் சொல்லுவார், ஐயாமு தஷ்ரீக் முடிய காட்டும். இந்த தக்பீர் எங்கட சொசைட்டில எல்லாத்துக்கும் பழக்கம், ஆனா யாருக்குமே தெரியாது. ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில இருந்து ஆக முக்கியமான சுன்னத்தில் ஒன்றுதான், தில்ஹிஜ்ஜட புற கண்டாலே தக்பீர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது தொழுவைக்கு புறவு சொல்ற தக்பீர் இல்ல, எல்லா நேரமும் சொல்ற தக்பீர். ரோட்ல போக்கல வரப்போக்கல, வீட்டுக்கு போக்கல வெளியே வரப்போக்கல, குர்பானுடைய மாடை பார்க்க போகல ஆடை பார்க்க போகல, எல்லா நேரத்திலுமே தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இது உலமாக்கள் இந்த காலத்துல இருந்தாங்க, மின சுனனில் மஹ்ஜூரா, சமுதாயத்துல கபர் தோண்டி புதச்சி இல்லாம போனோம்னு சொன்னார். அல்லா இந்த மஹல்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கபூல் செய்யணும். எங்கட வீட்டுல இந்த பழக்கம் இதுக்கு முன்னால இருந்துச்சுன்னு சொல்றவங்க, ஆனா இன்ஷால்லா இதுக்கு போற ஹயாத்தாக்குவோம் என்று சொல்றவங்க இன்ஷால்லா, அல்லா அனைவருடைய நீசையும் கபூல் செய்யணும். இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறவருக்கு தக்பீர் சொன்ன நன்மை மட்டும் இல்ல, போனஸ் ரிவார்டு ஒன்று கிடைக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஏண்ட சுன்னத் எப்ப சமுதாயத்துல இருந்து இல்லாம மங்கி இல்லாம போயிட்டுமோ அப்போ ஒருத்தர் வருவாரு, அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரு. மக்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன புதுசா என்னமோ சரிங்க, இது புதுசு இல்ல, நபி அவங்களோட சுன்னத் இல்லாம போயிட்டு கபர் தோண்டி புதைச்சி இப்படி ஒன்று இருக்காண்டும் தெரியா. இப்படி சுன்னத்தை ஹயாத்தாக்குறவர்கள் நூறு ஷஹீத்களுடைய அந்தஸ்தை கொடுக்குறாங்க. அதனால இந்த சுன்னத் வந்து ரொம்ப கவலையான விஷயம், எங்கட சமுதாயத்துல இப்படி ஒன்று தெரியும். நான் என்ன சொல்றேன், வீட்டுல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்ப போகல தக்பீர் சொல்லி அனுப்புங்க. தக்பீர்ல மூணு விஷயம் வரணும், ஒன்றிக்கு அல்லாஹு அக்பர், ரெண்டாவது லா இலாஹா இல்லல்லாஹ், மூணாவது அல்ஹம்த், அல்லாஹ புகழ்றது. நாங்க தக்பீர் சொல்றத பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், மூணு விஷயமும் வந்துருச்சு. அல்லாஹு அக்பரும் வந்துச்சு, லா இலாஹா இல்லல்லாஹும் வந்துச்சு, அல்ஹம்துன்ற வார்த்தையும் வந்துச்சு. யார் இந்த தக்பீரை வீடுகள்ல ஹயாத்தாக்குவாங்களோ அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சந்தோஷப்பட்டார். இந்த பத்து நாள் தக்பீர் உடையனா, இந்த பத்து நாள்ல வேற ஒரு அமலும் இல்லை எங்களுக்கு. கிடைக்கிற நைலமெல்லாம் தக்பீர் சொல்லுங்க. வீட்டுல புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, தக்பீர் சொல்ல வச்சு அனுப்புங்க. புள்ள ஒரு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருது, தக்பீரோட வீட்டுள்ள கேட்டுங்க. நான் வாகனத்துல ஏற போக்குற தக்பீர், இறங்க போக்குற தக்பீர், கடையில இருக்கிறீங்க கஸ்டமர் யாரும் வரல சும்மா இருக்கிறீங்க தக்பீரோட இருங்க, கடையை தொடங்க தக்பீரோட, மூடுங்க தக்பீரோட, பத்து நாள் தக்பீருக்கு கொடுங்க. இப்ப விளங்கிச்சா நான் ஏன் குடும்பத்துல வந்து உட்கார்ந்தோன்னே தக்பீரை சொன்னேன்னு? தக்பீருடைய நான் இந்த லேந்து ஸ்டார்ட் அமல் செய்ய தயாராகும் இன்ஷால்லா. அபு ஹுரைரா அலி, ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். அபு ஹுரைரா அலி எல்லாம் வந்தவங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. அபு ஹுரைரா இப்னு உமர் ரெண்டு பேரும் கை கிட்டையால புடிச்சு கொண்டு ஜோடு போட்டு கொண்டு பஜார்ல திரிவாங்க. துல்ஹிஜ்ஜட பத்து நாள் வந்துச்சுன்னு சொன்னா எல்லா கடகடையா போயிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துன்னு அடுத்த கடைக்கு போவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முழு பஜார்லயும் எல்லா கடையிலையும் போயிட்டு தக்பீரை சொல்லி சும்மா கல கலைன்னு வச்சு கொள்ளுவாங்க. ஏன்? மக்களுக்கு அந்த ஒரு வைப், அந்த என்வாயரன்மெண்ட். துல்ஹிஜ்ஜல நாங்க இருக்கிறோம், குர்பானுடைய மாசத்துல இருக்கிறோம், ஹஜ்ஜாஜிகள் அரஃபல நிக்க போற மாசத்துல இருக்கிறோம். அந்த துல்ஹிஜ்ஜல முத 10 நாள் கல கலண்டி இருக்கும் மதீனால. இது எங்கட வீட்டுல ஹயாத்தா, எங்கட புள்ளையில உட்கார வச்சு தக்பீரை சொல்லணும், வாகனத்துல போகல புள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லா. அல்ல எங்க எல்லாரும் நீதையும் கபூல் செய்வாங்க. ப்ரோக்ராமுடைய கடைசி சப்ஜெக்டாக மூணாவதாக முக்கியமான ஒரு அமல் தான் உதஹையாவுடைய அமல். உதஹையா சம்பந்தமா சில அடிப்படையான விஷயங்களை நாங்க வாழ்க்கையில படிச்சிருக்கோம். உதஹையா சுன்ன குடுக்கணும், பங்குன்ற விஷயங்கள் எப்படி பிரிக்கிறேன், இதெல்லாம் நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். இதை நான் ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் ஒரு சத்தமாக சொல்லாம கொமனார சமுதாயத்துல உதஹையா நடக்க போக்கால் எங்களுக்கு வர கேள்விகள், அதை எப்படி செய்யணுமா, அதை இது சரியா, நாங்க இப்படி செஞ்சோம், இதுக்கு மாற்று வழி என்ன என்பதாக நிறைய கேள்விகள் வரே. அதுல இருந்து ஒரு சில 7 கேள்விகளை நான் தொகுத்தெடுத்தேன். அந்த கேள்வியே பதிலாக நான் கேள்வி பதில நான் சொல்றேன், அதுக்கு பின்னால உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகளையும் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது கேள்வி தான், இந்த உதஹையாட விஜம் என்ன, விஜம் என்ன என்ன சொல்றது, உதஹையாட விஜம் தமிழ்ல சரியான வார்த்தை என்ன, அந்த இல்ல விளக்கம் இல்ல, காரணம் ரீசன் இன்னேலும் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் நோக்கம் லட்சியம், இந்த உதஹையாட லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, தியாகம். இப்ப நான் மாடு அறுக்கிறேன், இதுல எங்க தியாகம் நடக்குது, உன்னோட பதில் சரி. நான் வரேன், அவனோட பதில் சரி. வேற என்ன இருக்குது, நியத். இதுல ஆக முக்கியமான இடம் தான், நாங்க எல்லாருமே உதஹையா என்று சொன்னா குர்பான் என்று சொன்னா நாங்க நினைச்சிருக்கிறோம் வந்து அறுக்கிறை என்று சொல்லி, குர்பான் இந்த அறுக்கிற இல்ல, குர்பான் இந்த நெருங்குறை. குர்பான் என்ற வார்த்தையோட அர்த்தம் வந்து குருப், நெருங்குவது. அறுக்கிறதுக்கும் நெருங்குறதுக்கும் எப்படி தொடர்பாகுது பாருங்க. இஸ்மாயில் அலி சலாத்து வசலாத்துடைய கழுத்துல இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்ப கத்திய வச்சாங்களோ அறுத்தாங்களா, அறுக்கவே இல்லை. அல்லவன் நெருங்கினாங்களா, அல்லவன் நெருங்கிட்டாங்க, அறுக்கவே இல்லை. ஆனா அல்லவன் நெருங்கிட்டாங்க எதனால என்று சொன்னா, மாடை இல்ல அறுக்கணும்னாங்க, எங்கட ஃபீலிங்ஸா இருக்கணும், எங்கட உணர்வுகள் இருக்குதே, எங்கட உணர்வுகள் தான் அங்கிட்டு அறுக்கப்பட்டேன். இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த இடத்துல இஸ்மாயில் அலிஸ்லாத்துல கழுத்துல கத்திய வச்சு அறுத்தது இஸ்மாயில் அலிஸ்லாத் இல்ல, அவட உள்ளத்துல இந்த உணர்வு இருக்குதே, ஏண்ட அல்லாஹ் ஏண்ட இஸ்மாயில் என் மகனை விட எனக்கு முக்கியம் என்றதை எடுத்து காட்டினாங்க. இஸ்மாயில் என் ஈர கொலை, ஆனாலும் அல்லாட முஹப்பத் முன்னுக்கு இஸ்மாயில முஹப்பத நான் அறுத்துட்டேன். எப்ப இஸ்மாயில் அலிஸ்லாம் ஹலாலான ஒரு புள்ளைய அல்லாட முன்னுக்கு தியாகம் செஞ்சாங்கண்டா, இன்னைக்கு எவ்வளவு ஹராமான விஷயங்கள் எங்கட உள்ளத்துல இருக்குது, இது அல்லாட முன்னுக்கு நாங்க தியாகம் செய்யணுமா இல்லையா, இதுதான் குர்பானுடைய ஆகப்பெரிய நோக்கம். நாங்க அறுக்க போக்கல வரணும், நான் அறுக்கிறேன் மாடு இல்ல, என் உள்ளத்துல இருக்கிற ஹராமான ஆசைகளை, இந்த மாடு அறுப்பட்டு ரத்தம் பணிய புல போக்கல் அல்ல, என் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், நான் நீ ஏற்றி வைக்கணும், இதுக்கு போற இந்த ஹராமான பாவங்களை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா குர்பான்ல அல்ல எதிர்பார்க்கறது நீங்க மிருகத்தை இல்ல அறுக்கணும், நீங்க உங்களோட உள்ளத்துல இருக்கிற ஃபீலிங்ஸா இருக்கணும். என் உஸ்தாத் மௌலானா அப்துல் ஹமீத் இசாக் சவுத் ஆப்பிரிக்கா அசாத்வில் மதரசாவுடைய பவுண்டர் பிரின்சிபல், அவங்க ஒரு கதையொன்று சொன்னாங்க. அவங்களோட உஸ்தாத் ஹஜரத் மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் குர்பான் எப்படி கொடுப்பாருன்னு சொன்னா, எங்களே மாதிரி இந்த 2-3 நாளைக்கு முத போயிட்டு மாடொண்டு ஆடொண்ட பார்த்து அறுக்கிறவர் இல்லை, தில்ஹிஜ்ஜா மாசம் முடிஞ்சு அடுத்து முஹர்ரம்லயே போயிட்டு ஒரு நல்ல பசந்தான வெள்ள ஆடொண்ட வாங்குவாராம். ஆடுண்ட வீட்டுல கொண்டாந்து நல்ல பசந்தா அழகா குளிப்பாட்டி உடுப்பாட்டுறல, குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து இறக்கமா வளர்ப்பாங்களாம். இங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆடுண்டு வளர்த்த ஆடு வந்து எங்களோட புள்ளமாய் பழவு டக்கிட்டு அட்டாச் ஆகிடும் எங்களோட. அவர் வளர்த்து வளர்த்து அந்த ஆடு எப்படி மாறும் என்று சொன்னா, இவர் வீட்டுல இருந்து மதரசாக்க போகல, ஆடு அவட்ட பின்னகால போகும். அவரு ஒரு கிளாஸ் ரூம் உள்ளுக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 8 ஹவர் பாடம் நடத்துவாங்க, அந்த 8 ஹவருக்கும் ஆடு அந்த கிளாஸ் ரூம் வாசல்ல உட்காந்து கொண்டே இருக்கு. இவர் எப்ப கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரோ, இவட வாகனத்துல பின்னகால ஆடு வீட்டுக்கு ஓடிக்கொண்டே வரும், அவட புள்ள மாதிரி ஆடை வளர்ப்பாராம். வீட்டுல இருக்கிற புள்ளையில என்ன செய்யும்னா, ஆட்டுக்கு டை அடிக்கும், வெள்ளாடுண்டு மஞ்ச டை சோப்பு டை நீல டைன்னு சொல்லி முழு வருஷமும் அந்த ஆடு வந்து வீட்டுல ஒரு புள்ளமாய் வளர்ப்பாங்க. தில்ஹிஜ்ஜட 10வது நாள் வந்த உடனே அந்த ஆடை பெரட்டி போட்டு அறுக்க போகல, அந்த உள்ளத்துல வர ஃபீலிங் இருக்குதே, இதை யாருக்கு அடக்கணும், புள்ளையில அழும், வாப்பா அறுக்க வானம் அறுக்க வானம். அந்த நேரத்துல இவர் சொல்லுவாரு, ஏண்டோ இஸ்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அறக்க போல எப்படி அடை கொண்டு அறுத்தாங்க, ஏண்ட உள்ளத்துல வார ஆசைய நான் அல்லட முன்னுக்கு அறுக்கிறேன்னு சொல்லி தக்பீர் சொல்லி அந்த ஆடை அறுப்பாங்க. இதுதான் அசல் நோக்கம் குர்பானுடைய நோக்கம். இன்னைக்கு எங்களுக்கு நான் சொல்லல மாடே மாடையும் கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சு வளங்கன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு, ஆனா ஆஹா குறைஞ்ச பட்சம் நாங்க நீயத்து வச்சுக்கொள்ளணும் சும்மா அறுக்கிறோம் அறுக்கிறோம் என்றதுக்காக மிருகத்தை அறுக்கிற இல்ல வகையாட நோக்கம். அங்க மிருகம் அறுப்பட்ட போக்குல என் உள்ளத்துல இருக்கிற ஹராமான ஆசைகள் அறுப்பட்டு போகும். நான் நீயே துவைக்கணும் ஒரு டாட் ரத்தம் பொழுது நான் சுத்தமாவிட்டேன், இதுக்கப்புறம் மறுவும் அந்த நஜிஸ்க்கு போக மாட்டேன். இதுதான் உலகையாட அசல் நோக்கம். ரெண்டாவது உலகையாட விஷயத்துல ஆஹா மக்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்விதான், பொம்பளைக்கு உலகையா கொடுக்கலுமா? வீட்டுல இருக்கிற பொம்பளை கையில போனோண்டு வச்சுக்கிறாங்க 1.5 லட்சம் ரூபா. இப்ப அவங்க கேக்குறேன் மாப்பிள்ள கிட்ட, ஹசரத் மாப்பிள்ள உலகையா கொடுக்குறாரு எனக்கும் கொடுக்க இயலுமா? டக்குன்னு அதுதான் சொல்றாரு, நான் தானே கொடுக்குறேன், நீங்க என்னது தடை மாறுறீங்க, உதவியால நீங்க கொடுக்க தேவையில்ல, நான் கொடுக்கறது உங்களுக்கு எல்லாம் சரின்னு. பெண்களுக்கு உதவியா கொடுக்க இயலுமா இயலவா? பெண்களுக்கு தாராளமா உதவியா கொடுக்க இயலும். கொடுக்க ஓடுமா என்று சொல்லி கேட்டா சொல்லுவோம் இல்லை என்று சொல்லி. ஆனா ஒரு பெண் முன்வந்து கொடுத்தா நன்மை கிடைக்குமா? நிச்சயமாக நன்மை கிடைக்கும். இதுல ஏதாவது தெளிவுகள் தேவையா? வீட்டுல மாப்பிள்ள கொடுக்காட்டி இந்த நேரத்துல மாப்பிள்ள கொடுக்குறே தான் அங்கிட்டு முறை, அவர் தான் கொடுக்கணும் என்றா குடும்பத்துடைய செலவு அவர் தான் பொறுப்பெடுத்திக்கிறாரு. ஆனா அவர் கொடுக்கல, மனைவிட கையில கொஞ்சம் சேர்த்து வச்ச சல்லிவல் இருக்குது. இப்ப மனைவிக்கு அந்த வீட்டுல முன்னுக்கு வந்து உதவியா கொடுக்கலும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சார்பாக, மாப்பிள்ளையும் கொடுக்க போக்கல மனைவிக்கும் பெறலாம் அங்கிட்டு கொடுக்கலுமா? அதுக்கும் மார்க்கத்துல அனுமதி இருக்குது, கொடுத்தா நிச்சயமாக உதவியாட நன்மை கிடைக்கும். அதனால பெண்களுக்கும் இந்த உலகையாட நன்மையில பங்கு கொடுங்க. உலகையா அதிகமான முறையில எந்த அளவுக்கு உலகையா இபாதத் உலகத்துல நடக்குமோ அந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஒரு வீட்டுல ஆண் என்ற அடிப்படையில நான் என்ன கெப்பாசிட்டியில கொடுக்குறேன், என் மனைவி கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒன்று இருக்குது, ஹதியாவா கிடைச்ச தள்ளி ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, மனைவி ஒரு விருப்பம் நானும் இந்த மாசம் ஒரு ஆட் ஒன்று கொடுக்கணுமா, மாஷா அல்ல உலகையாட இபாதத் அவங்களுக்கும் செய்ய கொடுங்க. என்னோட சொசைட்டில ஒரு பழக்கம், பெண்களுக்கு உதவியான்றது இல்லாம போயிட்டு, அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். பெண்கள் கொடுக்க கூடாதுன்றது இல்ல, கொடுக்க கூடாதுன்றது இல்ல, கொடுக்க தேவையில்ல, ஆனா கொடுத்தா நன்மை கிடைக்குமா? நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அடுத்தது கடைசி ஒரு 5-6 வருஷமா இந்த என்னோட சமுதாயத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த மாடு பார்க்க போறேன் நான், கொஞ்சம் எழுதிக்கொள்வேன் கேள்வி பதில் தானே உங்களுக்கு தாராளமான கேள்வி, உங்களோட சந்தேகங்களை உல்ஹியா சம்பந்தமான பெருநாள் சம்பந்தமான ஜுல்ஹிஜ்ஜா சம்பந்தமான வேண்டிய கேள்வியை கேட்டுக்கொள்ளிடும். எங்களோட சொசைட்டில ஒரு வந்த ஒரு பிரச்சனை தான், இந்த மாடு பார்க்க போனா 150 ராத்தல் மாடு, ஆனா சுவரா அவர் சொல்லுவார் 400 உண்டு, 200 ராத்தல் நல்லா தெரியும் ஆனா அவர் சொல்லுவார் 450 உண்டு. இப்ப அவர்கிட்டையும் நாங்க ஏமாறக்கூடாய், அவருடையும் நோக்கம் என்ன ஏமாத்தக்கூடாய் என்ற நல்ல எண்ணத்தால இவர் என்ன சொல்றேன்டா, நீங்க ராத்தலுக்கு மாடு வாங்க வானா, கொண்டு போயிட்டு அருங்க, அறுத்ததுக்கு அப்புறம் கூறு போட்டு நீங்க பாருங்க எவ்வளவு பிடிக்குது என்று சொல்லி அந்த அமௌண்ட்டை நீங்க எனக்கு செட்டில் பண்ணுங்க. சமுதாயத்தில் நடக்குதா இல்ல? நடக்குது என்று சொல்றோம், தெரியும் என்று கேள்விப்பட்டோம், மஷாலும் இருக்குது, பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. ஜம்இய்யத்துல் உலமாட தெளிவான வழிகாட்டல் இன்னைக்கு ஃபத்வா டிபார்ட்மெண்ட் உடைய, இந்த உதகையா என்று சொல்றது மிருகத்துடைய வியாபாரம், உதகையா என்று சொல்றது இறைச்சி வியாபாரம் இல்லை. நான் மாட்டை கொண்டாந்து அறுத்தத்துக்கு போறோம் கூறு போட்ட போறோம் பாக்குறேன், மாட்டுக்கு எவ்வளவு பிடிக்குதுண்டு, அந்த அமௌண்ட்டை பார்த்து ராத்தல் கணக்க பேசி இப்ப நான் விலைய பிக்ஸ் பண்ணினா இவர் உதகையா கொடுத்தில்ல, அவரு இறைச்சி வாங்கியிருக்கிறாரு தள்ளி கொடுத்து. உதகையா என்று சொல்றது என்ன, மாடு உசுரோடு இருக்க போகல நான் வாங்கணும், வாங்குறது அந்த அக்ரிமெண்ட் கன்க்ளூட் ஆகணும் முடியணும், ஏன்னா பிரைஸ பிக்ஸ் பண்ணி முடிக்கணும். அறுத்ததுக்கு பிறகு பிரைஸ பிக்ஸ் பண்ணினா அது மாட்டு இறைச்சா போயிட்டுடும், அறுக்க முதையே பிரைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் நான் அந்த மாடை வாங்கினேன்னு சொன்னா இப்ப இது உலகையாவுடைய நன்மையாக கணக்கெடுக்கப்படும். கிளியரா இது ரொம்ப தெளிவாக விளங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த விஷயங்களை செஞ்சாங்க, அதுக்கு பிறகு தெரிஞ்சதுக்கு பிறகு தலையில கையை வச்சாங்க, எங்கட உலகையா இப்பாத்து திண்டது இப்படி அநியாயமா போயிட்டு கூடாது, எங்கட மனத்தனத்துல நாங்க நினைப்போம் இது புத்திசாலித்தனம் என்று. நாங்க ஏமாற இல்லையா, 200 ராத்துல 450 சொல்ல பார்த்தாரு, நான் ஒரு மாதிரி அவர்கிட்ட அறுத்ததுக்கு போறோம் பிடிச்சி பார்த்து பாருங்க இவ்வளவு தான் இருக்கிட்டு சொல்லி பார்த்தா 200 இல்லாத 150 ராத்துல நான் சுட்டி இந்த பையன் தப்பிட்டேன், இல்ல நீங்க இறச்சி வாங்கிருக்கீங்க இந்த பையன், உதவியாடாமல் நடந்தில்ல. இது ஆக முக்கியமான ஒரு ஏரியா. இல்ல ரைட். நல்ல மாஷல்லா, நல்ல கேள்வி உண்டு. அவனோட கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப கூட்டு குர்பான் என்று சொல்லி வார நேரம் ஷேர் கொடுப்பாங்க ஆட்கள், 30,000 ரூபா தாங்க, நாங்க உங்களுக்கு 10 பார்சல் தாரோம். இன்று போஸ்டர் அடிச்சிருக்குது, ஆனா அதுல யதார்த்தம் 30,000 ரூபாக்கு 10 பார்சல் வாங்குறது இல்ல, ஒரு பார்சல் 3,000 ரூபா மீனி, அதில் அங்கிட்டு நோக்கம். இந்த மாட்டுடைய விலை 30,000 ரூபா மீனி, 210,000 ரூபா மாடு, நீங்க 30,000 ரூபா கொடுத்து அந்த மாட்டுல பங்கெடுப்பீங்க. கூட்டு குர்பான் செய்யற அந்த நிர்வாகம் என்ன செய்யும் என்று சொன்னா, அந்த மாடை வாங்கும் இந்த 210,000 ரூபா கொடுத்து, இப்ப அந்த மாட்டோட சொந்தக்காரன் யாரு என்று சொல்லி கேட்டா, நீங்க 7 பேர் தான். இவங்க யாரு கூட்டு குர்பான், இவங்க அவங்களோட ஏஜென்ட், உங்களுக்கு வீட்டுல கொண்டு போயிட்டு அறிக்கை இல்லாததுக்கு நீங்க 7 பேரும் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, எங்கட மாடை நீங்க அறுங்க. இப்ப அவங்க அறுத்து முடிஞ்சதுக்கு போறோ, அந்த மாட்டுல வந்து கிட்டத்தட்ட 140 பார்சல் வருது. இந்த 140 பார்சல இந்த ஏஜென்ட் என்ன செய்யறாங்கடா, சமுதாயத்துல தேவை இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு மாட்டு சொந்தக்காரருக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 10 பார்சல் நாங்க தாரோம், எப்படியுமே உங்களுக்கு வர வேண்டிய 20 பார்சலையும் நாங்க தந்தா நீங்க கொண்டு போயிட்டு 10 பேருக்கு கொடுப்பீங்க, அந்த வேலையும் நாங்களே உங்களுக்கு செஞ்சு தாரோம், 10 எடுத்துக்கொண்டு நீங்க போங்க, பேலன்ஸ் 10 உங்களோட சார்பாக நாங்க பொதுமக்களுக்கு பங்குட்றோம். இதுதான் நடக்கிற விஷயம். இப்ப எங்கிட்ட நாங்க 30,000 ரூபா இறைச்சிக்கு கொடுத்திருக்கிறோமா, இல்ல 30,000 ரூபா நாங்க மாட்டை வாங்குறதுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு கிடைக்கிற 10 பார்சல் அசல் எங்களுக்கு 20 பார்சல் வரும். 20 கிடைச்சா நான் என்ன செய்வேன், ஏண்டவர் பங்கெடுப்பேன், மிஸ்கின்களுக்கு கொடுப்பேன், அதே போல ஏண்ட வந்து நேபர்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுப்பேன். இந்த வேலையும் அவங்களே செய்யறாங்க, இதனாலதான் அது அவங்களுக்கு பார்சலாக பிரிக்கப்படுது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னது வேற விஷயம், நானே மாடை பாக்குறேன், மாடை பார்த்துட்டு விலை ஒன்றும் பிக்ஸ் பண்ணாம எடுத்து வரேன், அர்த்தத்துக்கு பொறுத்தான் உங்களுக்கு விலையை பிக்ஸ் பண்ணுவேன் எடுத்தது, இது இல்லை. தெளிவாக விளங்கிக்கோங்க, சந்தேகங்கள் விளங்காத இடங்கள் இருந்தா திருப்பி திருப்பி கேட்கலாம் விஷயம். அத்தனை ராத்தல் கணக்கு பாக்குறேன், கெஸ்ஸிங்ல தான் பொதுவாக பார்ப்பாங்க, அது எப்படியுமே எங்களுக்கு எஸ்டிமேஷன்ல பார்க்க முடியாது, அக்யூரேட்டா பார்க்கலாம் மாட்டுட ராத்தல் கணக்கு. ஸோ எஸ்டிமேஷன்ல பார்க்க போகலையும் இந்த ஜமாயத்துல உள்ள வழிகாட்டல் இதுலையும் தரப்பட்டிருந்து உதகியா என்று செல்றது ஒரு வியாபாரம் இல்லை, பிசினஸ் மாஃபியா நடக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, ஒரு இபாதத். மாடு விக்கிற ஒருத்தரா இருந்தேன்னு அவர் நினைக்கணும், நான் ஒருத்தட இபாதத்துக்கு உதவி செய்யறேன். மாடு வாங்குறவரா இருந்தா நினைக்கணும், நான் வந்து நான் தின்றதுக்கு கடையில தள்ளி கொடுத்து சாமனை வாங்குறேன், ஆனா அல்லாட இபாதத்து நான் ஏன் கூடுதலா செலவழிக்க கூடாது என்ற ரெண்டு பேரும் ஒரு நடுநிலைமையான மனப்பான்மையில வரணும். விற்கிறவர் மற்றவருக்கு அநியாயம் செய்யற நோக்கத்திலயும் விற்க கூடாது, வாங்குறவர் இவட்ட முட்டுக்காலுக்கு கீழே அடிச்சுதான் மாடை வாங்கணும் என்ற நியத்திலையும் போக கூடாது. ரெண்டு பேரும் இதை பார்க்கணும், ஒரு இபாதத் ஒன்று நாங்க செய்யறோம், எனவே தூய்மையாக செஞ்சு கொள்வோம் என்ற எண்ணத்துல நாங்க வரணும். இது சம்பந்தமான வேற கேள்விகள் இருக்குதா, எப்படி நல்ல கேள்வி மாஷால்லா. ஒரு நான் முஸ்லீம் கிட்ட இருந்து மாடு வாங்கலுமா, ஜி மாடை வாங்க போகணும் நான் முஸ்லீம்ஸ் கிட்ட இருந்து வாங்கலும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மாடை உதகையா என்று சொல்லி நாங்க அர்த்தத்துக்கு போறோம், அதுல மீட்ட மாமிசத்தை நாங்க பங்குட போகல, உதகையாட மீட்ட நான் முஸ்லீம்ஸ்க்கு நாங்க பங்குடாம இருக்கோம். ஏன்னா அது இபாதத்தின் மூலம் உதகையாக்கு என்று சொல்லி குறிப்பாக்கப்பட்டேன், ஷரியத்துல 3 ஏரியாக்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு முஸ்லீம்க்கு கொடுக்கப்படணும், அந்த முஸ்லீம் இந்த 3 கேட்டகரியில இருக்கேயும், ஒன்று ஒரு மிஸ்கீனா இருக்கிறாரு, அல்லது உங்களோட ஒரு சொந்தக்காரரா இருக்கிறாரு, அதே போல அது நீங்களா இருக்கிறீங்க. அப்ப உதகையாட முழு இறைச்சையும் 3 பிரிப்போம், சொந்தக்காரனுக்கு, ரிலேட்டிவ் நேபர்ஸ்க்கு, மற்ற மிஸ்கீன்களுக்கு. இவங்க 3 பேரும் முஸ்லீம்களாக இருக்கணும். சில இடங்கள்ல எங்களுக்கு இந்த கொழும்ப பொறுத்தவரையில இந்த இடங்கள் வாரது கஷ்டம், சில இடங்கள்ல அவுட் ஆஃப் கலம்புல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான், நான் ஒரு இடத்துல இருப்பேன் ஆனா நான் ஒரு ஐசோலேட்டட், என்னைய சுத்தி இருக்கிறது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், அப்படி இல்லாட்டி நான் முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க இந்த நேபர், அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் இந்த பையனும் ஒரு ஆடு இல்லாட்டி மாடு அறுத்திக்கிறேன். இப்ப அவங்களுக்கு ஒரு பார்சல் போவாட்டி எனக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு ரிஸ்க் ஆகிடும், ஏன்னா அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை, இல்லாட்டி இருக்கிறாங்க ஒரு 4-5 ஃபேமிலி, ஆனா மெஜாரிட்டி 95% நான் முஸ்லிம்ஸ் தான் எங்களை சரௌண்டிங்க. என்னன்னு இப்ப இதே மாதிரி சந்தர்ப்பத்துல மார்க்கத்துல அனுமதி இருக்குது, ஷாஃபி மஸ்ஹபுடைய அடிப்படையில இல்ல, ஏனைய மஸ்ஹபுடைய அடிப்படையில இவரு நான் முஸ்லிம்ஸ்க்கு அந்த மீட்டை ஷேர் பண்ணேலும் ஆனா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த நிலைமைகளை கவனிச்சு. சரௌண்டிங் எல்லாமே முஸ்லீம் என்று சொன்னா நான் என் ஒரு கூட்டாளிய தேடி போயிட்டு அவருக்கு உதவியாவை கொடுக்கணும் என்ற தேவை ஒன்றும் இல்லை நான் முஸ்லீம்ஸ். ஆனா என் நிலைமை என்வாயரன்மெண்ட் கொஞ்சம் தப்பா இருக்குது, நான் முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க கொடுக்காட்டி எங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பொண்ட் இல்லாம போயிட்டுடா. இந்த சந்தர்ப்பத்துல ஷாஃபி மதத்துக்கு வெளியால் இருக்கக்கூடிய ஏனைய மார்க் அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் எங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஜமயத்தில் உள்ள மட வழிகாட்டல் இருக்குது. அது பிரச்சனை ஒன்று இல்லைன்னா கழிவுகளை நாங்க என்ன சரியும் செய்யத்தான் ஒண்ணும். எது மாட்டிலிருந்து நாங்க எடுக்கிறது மனிதனுடைய தேவைக்கு என்று சொல்லி இருக்குதோ அதை வீணாக்காம மனிதனுடைய தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்ப கழிவுகள் அது வந்து மனிதனுடைய தேவைக்கு அப்பாற்பட்டது, அது எங்களுக்கு புதைக்கவும் இல்லும், வீசினா நாய்கள் புறக்கி கொண்டு போகும்னு சொல்லிக்குது, அப்படின்னா ஒரு போறையா போடுறது, இப்படி எல்லாமே பாவிக்கலும். மார்க்கத்துல அனுமதி இருக்குதானே நாய்க்கு வீசலும் தானே சொல்லி தயவு செஞ்சு நாய்க்கு வீசிடவா. கடைசிக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் உகசையா செஞ்ச மாதிரிதான், ஹைஜின் ப்ராப்ளம். ரெண்டாவது கவர்மெண்ட் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் கட்டாயம் பாருங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்துதான் ஒரு சொல்யூஷனாகத்தான் இந்த கூட்டு குர்பான் இந்த காலத்துல நடந்து கொண்டு இருக்குது. தனித்தனி நபராக செய்ய போனா நல்ல செய்யறவங்க இருப்பாங்க, நாட்டுடைய சட்டத்தை பேணி மார்க்கத்துடைய சட்டத்தை பேணி. ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நாங்க என்ன செஞ்சிடுவோம், மார்க்கத்துல ஆகுமானத்தை தானே நாங்க செய்யறோம் என்று சொல்லி ஊட்டு உள்ள போட்டு தனியா இருந்து கடைசி கவர்மெண்ட் இஷ்யூலோ அது லீகல் இஷ்யூவா மாறிச்சுடா, முழு ஸ்ரீலங்கா இருக்கிற முஸ்லீம்களுக்கும் சேர்த்து அது பாதிப்பா போயிடும். அதனால லைசன் எடுத்து சரியான முறையில எங்கெங்க செய்யறாங்களோ அங்க நாங்க ஒப்படைக்கிறதும் ஒரு வகையான ஐடியல் தான். அது பேசிக் இன்ஃபர்மேஷன், மாடா மாடா இருந்து என்ன சொன்னாலும், ஆடா இருந்து என்ன சொன்னாலும், வெள்ளாடாயிருந்தா 2 வயசு, செம்மறி ஆடாயிருந்தா 1 வயசு, ஒட்டகம் யாரும் ஸ்ரீலங்கால கொடுக்குறல்லே ஒட்டகம் கொடுக்குறவங்க நீங்களா அப்படி கொடுக்குறேன்டா சொல்லிக்கோங்க, நானும் ஒரு ஷேர் எடுக்கிறேன் ஒட்டகத்துல. அவ கொஞ்சம் இந்த கேள்விய முடிச்சுட்டு வரவா. அப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஆடு மாடுகள் நாங்க வாங்க போகல, விலை குறைவா இருக்கின்றதுக்காக வேண்டி சின்ன சின்ன ஆட்டு குட்டி வலையும் கண்டு குட்டி வலையும் கொண்டாந்துடாம இருக்கோம். ஏன்னா கொடுக்குற இபாதத் உதகையா, ஒரு 10-15,000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பார்க்க போகல நல்லா விளங்குது, இது 2 வயசு பூர்த்தி ஆகுங்க சொல்லி அதை எடுத்து அறுப்போம். ஒரு 8-10,000 ரூபாய் குறைய கிடைக்குதுன்றதுக்காண்டி ஒரு சின்னது கொண்டாடுறோம், ஆனா அவர் சொல்றாரு 2 வயசு, எனக்கு பார்க்க போகல விளங்குது, இது இன்னும் 2 வயசு இல்லைன்னு சொல்லி நாங்க ஒரு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இந்த இபாதத்தை செய்வோம். இதை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரியாத ஒரு இடத்துல பள்ளிக்கு போயிட்டீங்க, கிப்லா எந்த பக்கம் என்று சொல்லி தெரியா, சும்மா அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டு சொல்ல மாட்டோம், நல்லா கேட்டு பார்ப்போம் கிப்லா எந்த பக்கம் என்று சொல்லி. இதை போலதான் உதவியாவே நீங்க ஒரு இபாதத்தா பாருங்க, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த அமலை செஞ்சுக்கோங்க. அடுத்தது யாரும் எங்கிட்ட நீங்க கேட்டீங்க, நல்ல கேள்வி ஒன்று தான். அந்த உதவியா கொடுக்கிறவரை தள்ளி போட்டவர் தான் அறுக்கணுமா என்று சொல்லி கேட்கிறாங்க கேள்வி. அவர் தான் அறுக்கணும்ன்றது இல்ல, ஏற்றம் அவர் அறுக்கிறது. நேண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அசல் சுன்னத் என்னண்டா, அவங்களே அறுத்தாங்க 63 ஒட்டகத்தை அவங்களோட கையால, பேலன்ஸை தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. இப்ப யாருக்கு அந்த தைரியம் இருக்குது, திறமை இருக்குதோ அவர் அறுக்கிறது. தைரியம் இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க அங்கிட்டு போயிட்டு பலவானா என்ற உமகையாட மிருகங்களை அறுக்கிற முறைகள் இருக்குது. அப்ப அதனால அவருக்கு என்ன செய்யுது, குறைஞ்சபட்சம் கத்தியை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க, அவர் அந்த பங்கொண்டு எடுக்கணும். இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளிடும். பெண்கள் போயிட்டு அறுக்கிறதுன்றது ஐடியல் இல்ல, ஆனா செஞ்சா பிழையும் இல்லை. ஹதீஸ்ல லாயிஃபான ஒரு ஹதீஸ் வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா என்ன அவங்களோட உதவியாவை நீங்க எழும்பி அருங்க, அதுல ரத்தம் புலக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி. இப்ப பெண்கள் அறுக்கேலுமா என்று சொல்லி கேட்டா, சரியா பிழையான்னு சொல்லி கேட்டா அறுக்கிறது பிரச்சனை ஒன்று இல்லை, ஐடியலா அது அட்வைசபலா என்று சொல்லி கேட்டா அது கொஞ்சம் நாங்க யோசிச்சு கொள்ளணும். அந்த அறுக்கிற இடத்துக்கு பெண்களை கூட்டி போறது முதலாவது ஒரு தவறாயிருக்கும், மண் அன்னி ஆண்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு எங்கட பொம்பளை கத்திய பிடிச்சா இருக்கு, அப்படி எல்லாம் நிறைய தவறுகள் இருக்கிறதுனால அது விஷயத்தை தவிர்ந்து கொள்றது நல்லா. இன்னொரு கேள்வி ஒன்று வந்து உங்களை, இல்ல சம அளவுல பங்கு, மூணா பிரிச்சு பங்குடுங்கிறது தான் பேசிக் ரூல், அடிப்படை ரூல். ஆனா கூட குறவு வந்து என்ன, அது பிழை ஒன்றும் இல்லை. எத்தனை கேள்வி எடுக்கலும் எங்களுக்கு முடிச்சு கொள்வோமா, அவங்களோட கேள்வியோட சேர்த்து இன்னொரு கேள்வி எடுக்கலும் இன்ஷால்லா. எப்படி பொன்னாடு, மார்க்கத்துல அதுலயும் வழிகாட்டல் இருக்குது, அறுக்க போகல அறுவையுடைய பிராணிகள்ல எப்படி நாங்க ப்ரையோரிட்டைஸ் பண்ணது, ஒட்டகம் சிறந்தது, ஒட்டகம் எடுத்துக்கொள்ளாத பட்சத்துல ஆடு சிறந்தது, ஆடு எடுத்துக்கொள்ளாத பட்சத்துல மாடு சிறந்தது, மாடு ஒருத்தருக்கு தனியா வாங்கியில்லாத பட்சத்துல கூட்டு குர்பானாக கொடுக்கறது சிறந்தது, இப்படித்தான் ப்ரையோரிட்டைஸ் பண்ணிக்குது. சாரி ஆடு கொடுக்கிறவரு என்ன ஆடு எடுக்கணும், வெள்ளாடு செம்மறி ஆடு வேண்டிய ஆடு எடுக்கணும். வெள்ளாடு எடுக்கிறவர் ஆயிருந்து என்னச்சுன்னா நிறம் மூணு கலர்லயும் வரும், வெள்ளை கருப்பு ப்ரௌன், இதுல வெள்ள ஆக சிறந்தது, இல்லாத பட்சத்துல ப்ரௌன், இல்லாத பட்சத்துல கருப்பு. சரி, இந்த வெள்ளாடு எடுக்கிறதா இருந்தேன்னா ஆம்பளாடையா பொம்பளாடையா இருக்கணும் என்று சொல்றது. ஆம்பளாடா இருக்கிறது சிறந்தது பெண்ணாட விட, ஏன்னா பெண்ணாடால இன்னும் இன்னும் பட்டி உருவாக இயலும். அதனால ரெண்டாவது பெண்ணாட்டு இறைச்ச விட ஆணாட்டு இறைச்சல வந்து ருசியும் கூட. அது எல்லாத்தையும் வச்சு சொல்றான், கிடாவா இருக்கிறது சிறந்தது. ஒருத்தர் மாறி அல்லது தெரிஞ்சுதான் ஒரு பொண்ணாடு எடுத்து அறுத்தாரு, இந்த பொண்ணு வந்து கிளடாக இருக்கு, இப்ப அது குட்டி போடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படியான ஒரு பொண்ணாடு எடுத்து அறுத்தா அவட உலகையா நிறைவேறுமா? இல்ல உலகையா நிறைவேறும், உலகையா செல்லுபடியாகும், ஆனா ஏற்றம் ஆணாடுக்கு போறது. ஆ மாஷால்லா, நல்ல கேள்வி உண்டு. குட், ரெண்டு கேள்வி வந்திருக்குது. ஒன்று, நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிறோம், சவுதியில் போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறவங்களுக்கு நாங்கள் ரியாலை கொடுப்போம், அங்கே போயிட்டு அருங்க என்று சொல்லி இப்படி எல்லாம் நடக்கிறது. பொதுவாக அடிப்படை சட்டம் நாங்கள் எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் தான் உதவியாக கொடுக்கணும். எதை போல என்றால் ஜகாத், நான் எந்த சொத்துல இந்த ஜகாத்தை வெளியாக்குறேன் என்று சொன்னால் நான் எந்த ஊரில் இருக்கிறேனோ அந்த ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஜகாத்துடைய சட்டம். இதே போல தான் உதவியாலையும் நான் எந்த ஊரில் இருக்கிறேனோ அங்கே தான் என்ன செய்யணும், உதவியாக அறுக்கப்படணும். இதுதான் ஏற்றமான சட்டம். சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக எங்கட ஏரியால அறுத்துக்கொள்ளையில அதனால நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம். பொத்தடிக்கிறார் அன்றாதபுரத்துல, இப்ப இந்த பையனும் அன்றாதபுரத்துல என்னமோ சின்ன சட்டம் ஒன்று போட்டிருக்கிறாங்கன்னு பேச்சாடி பட்டுச்சு. அது அன்றாதபுரத்துக்கு மட்டும், ஏனைய ஏரியாக்களுக்கு இல்ல. எனவே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, கொழும்புல இருக்கிற நீங்க எங்கட பங்குல அருங்க எடுத்தது. அப்படி இடம் மாறுறது பிரச்சனை இல்லை, ஒரு காரணத்துக்காக வேண்டி. அப்படி இல்லாட்டி அசல் என்ன எடுத்துன்னா அவர் இருக்கிற இடத்துலயே அறுத்துக்கொள்வது. ரெண்டாவது இந்த கேள்வி பதில், இந்த பதில் கிளியரா? ஓகே. ரெண்டாவது அவனோட கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு மாட்டுல ஏழு பேர் தேரேழு, அந்த ஏழு பேருன்றது ஏழு குடும்பமா அல்லது அந்த குடும்பத்துடைய தலைவர்களா? என்றே சல்லிய யாரு போடுறாங்களோ அவங்கள ஏழு பேர் அந்த மாட்டுல தேரேழு. முழு குடும்பமும் சேரணும் என்ற தேவை ஒன்று இல்ல. இப்ப நான் குடும்பத்துல தலைவர், என்ன மனைவி என்னையோட மூணு புள்ளையில் இருந்தா ஒவ்வொருத்தரும் உபகையா கொடுக்கணுமா? தேவையில்ல, குடும்பத்துல தலைவர் நான் கொடுத்தா போதும். அப்ப என்னைய போல ஒரு ஏழு பேர் முன்னுக்கு வந்து ஒரு மாடுல சேர்ந்து நினைச்சுன்னா ஏழு தலைக்கு ஒரு மாடு என்ற கணக்கு வரும். குடும்பத்தில இருக்கிற எல்லாரையும் கொண்டு போயிட்டு அவர் சேர்க்க போனா எல்லாரும் சல்லி போட வேண்டி வரும். சல்லி போட்டா அங்கடுக்கு வந்து ஏழு இல்ல, எழுபது ஆகிடும் இங்க போறோம். அப்ப அந்த சல்லி போடுற அந்த அமௌண்ட்டை தான் நாங்க பார்ப்போம், எத்தனை தலை போடுது என்று சொல்லி. அல்ல, எங்களுக்கு வந்து 9 மணி மட்டும் நாங்க டைம் வச்சிருந்தோம். சந்தர்ப்பம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான், ஆனா நேர காலங்கள் அதே போல கால நிலைகளுடைய விஷயங்கள் அவதானத்துல கொண்டு இந்த மஜ்லிச முடிச்சு கொள்றோம். ஆனா அல்ஹம்துலில்லா உங்களுக்கு பள்ளியில இமாம்மார்கள் இருக்கிறாங்க, உங்களைய சுத்தி நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு துல்ஹிஜ்ஜா 10 நாள் எப்படி கழிக்க, பெருநாளை கழிக்க, ஐயாமு தஷ்ரீக் என்ன செய்யணும், முதஹியா எப்படி செய்யணும்ன்றத கேட்டு படிச்சு கொள்ளணும். எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதுபடி மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.smyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.